உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த சூராவை சொல்லி தாருங்கள். குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இந்த சூராவை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அதனுடைய அர்த்தத்தை விளங்க வையுங்கள். அதனுடைய பொருளை அந்த பெண்களுடைய மனதிலே நீங்கள் ஏற்படுத்துங்கள். வாழ்க்கையில் அதன்படி வாழுவதற்குரிய சூழல்களை அமைத்து தாருங்கள் என்று எந்த சூறாவை குறித்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிச் சென்றார்களோ அந்த சூறாவினுடைய விளக்க உரைகளை நாம் தொடர்படியாக இந்த வகுப்பின் வழியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே கடந்த வாரங்களிலே ஒரு மூமினுடைய உள்ளத்தில் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிற அந்த ஏகத்துவத்தினுடைய ஜோதியை குறித்து அல்லாஹு தஆலா பேசினான். அந்த ஜோதி எங்கிருந்து ஏற்றப்படும், அந்த ஜோதியினுடைய நிலை எப்படி இருக்கும், ஒரு மூமினுடைய உள்ளத்தில் அந்த நூர் என்கிற அந்த அமைப்பு எப்படி இருக்கும், அந்த நூரை அவர்கள் எங்கிருந்து எடுத்து கொள்வார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தந்தான். கடந்த வசனங்களிலே அதை குறித்து மிக ஆழமாக பார்த்தோம். அதனுடைய தொடராக அந்த ஜோதி ஏற்றுவதற்குரிய இடமாக அல்லாஹுவினுடைய பள்ளிகளை குறித்து அல்லாஹ் பேசினான். இறை ஆலயங்கள் உலகத்திலே இருக்கிறதே ஒரு மூமினுடைய அவனுடைய உள்ளத்திலே உள்ள ஜோதியை அணையாமல் பார்த்து கொள்ளுகிற அற்புதமான பணியை அல்லாஹுவினுடைய பள்ளிவாசல்கள் பார்க்கின்றன, இறை ஆலயங்கள் பார்க்கின்றன. எந்த இதயம், எந்த மூமினுடைய உள்ளம் தொடர்படியாக பள்ளியோடு தொடர்பிலே இருக்கிறதோ அவரை பார்த்தால் நீங்கள் அவர் சத்தியவான் என்று சாட்சி கூறுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். இப்படியெல்லாம் பல்வேறு செய்திகளை குறித்து கடந்த வாரங்களில் இந்த பள்ளிக்கு உரிய ஒரு மரியாதை, இந்த பள்ளியை குறித்தான ஒரு சிந்தனை ஓட்டம் ஒரு மூமினுடைய மனதில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அந்த குரானும் ஹதீஸும் நமக்கு விளக்கி தருகிற அந்த பாணிகளை நாம் கொஞ்சம் பார்த்தோம். அதனுடைய தொடராக இன்றைக்கு இன்னும் சில ஹதீசுகளை பார்த்துவிட்டு நிறைய ஹதீசுகளை அந்த இமாம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு சிந்தனை ஓட்டம் உண்டு. எவற்றை குறித்து நாம் எப்படி பார்க்கிறோமோ அல்லது எப்படி பார்க்க பழகுகிறோமோ அல்லது ஒரு பொருளை குறித்து எப்படி பார்க்க பழக்கப்படுகிறோமோ அப்படித்தான் கடைசி வரை நம் மரணம் வரை நம்முடைய சிந்தனை இருக்கும். குர்ஆன் அந்த வேளையை மிக தெளிவாக பார்க்கிறது. உன்னுடைய தகப்பனார் போட்டு கொடுத்த பாதை சிந்தனை பாதை அல்ல, உனக்கு உன்னுடைய சுற்றம் சொல்லிக் கொடுத்த சிந்திக்கிற பாணி சிந்திக்கிற பாணி அல்ல, அதிலே தவறுகள் இருக்கலாம். அதனால் நீ உன்னை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பதற்கு, உன்னை கொஞ்சம் செல்ஃப் இவாலுவேஷன் சொல்லுவாங்கல்ல, செல்ஃப் இவாலுவேஷன், உன்னை நீயே பரிசோதிப்பதற்காக வேண்டி உள்ள அந்த சிந்தனை தாட். அதான் போன வாரம் சொல்லி முடிக்கும் போது சொன்னேன், இதுவரையும் உங்களுக்கு பள்ளிவாசல்களை குறித்தான சிந்தனைகள் எப்படி இருந்ததோ தெரியாது, அதையெல்லாம் கலட்டி எடுத்து வெளியே எறிந்து விட்டு அல்லாஹும் அல்லாஹுவினுடைய தூதரும் நமக்கு எப்படி சொல்லி தந்தார்களோ அப்படி சிந்திக்க. போன வாரம் திரும்ப திரும்ப அந்த செய்தியை நான் சொன்னேன். பெருமானார் சொன்னார்கள், ஒரு மூமினுக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு நஜாசத்தை அல்லது ஒரு நெருப்பை தொட்டால் எப்படி உடல் நடுங்குமோ, உடல் இழுத்து கொள்ளுவானோ அல்லது அதனுடைய உணர்வுகள் இருக்குமோ, அதே போன்று பள்ளிவாசலுக்கும் சில உணர்வுகள் உண்டு. சில மனிதர்கள் வந்தால் பள்ளி தன்னைத்தானே சுருக்கிக் கொள்ளுகிறது. அவர்களுடைய நிலையை குறித்து பள்ளிகள் வருத்தப்படுகிறது. பள்ளி அதனுடைய சென்சேஷனை வெளிப்படுத்துகிறது. இவ அந்த அந்த உணர்வு பூர்வமான அந்த பகுதி இருக்கிறதல்லவா, அதை வெளிப்படுத்து வெளிப்படுத்தி அவர் இருக்கிற வரை அந்த பள்ளியிலே ஒரு விதமான ஒரு சங்கடங்களை அந்த பள்ளி உணர்கிறதாக பெருமானார் நமக்கு சொல்லித்தந்தார்கள். அப்ப இந்த பள்ளிக்கு உயிர் உண்டு, உணர்வு உண்டு, அதற்கும் நம்மை போன்ற அந்த நிலைகள் உண்டு. நாளைக்கு அல்லாஹ்வினிடத்திலே இவை போய் சொல்லும் என்கிற செய்திகள் வரை பெருமானாருடைய வாயிலாக நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கு. அப்போ உள்ளே வரும்போதே நம்முடைய அந்த தாட் ப்ராசஸ், நம்முடைய திங்கிங் எப்படி இருக்க வேண்டும் இந்த பள்ளியை குறித்து என்பதை வரிசையாக கடந்த வாரங்களிலே நாம் பார்த்தோம். அதில் இன்றைய தினத்திலே ஒரு ஹதீஸை அந்த ஹதீஸை பார்த்துட்டு இன்ஷால்லா இந்த ஆயத்தினுடைய விளக்க உரையை இன்ஷால்லா நாம் முடிக்கலாம். மீ நீண்ட வாரம் போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட இதை ஆரம்பித்து அந்த வாரத்திலே முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் ஆரம்பித்தேன். அது பார்த்தா ஒரு வாரம், ரெண்டு வாரம், மூணு வாரம், போன வாரம் நம்ம மீலாது விழாக்கள் இருந்ததுனால நம்மளால் நடத்த முடியல தப்சீரினுடைய நிகழ்ச்சி. இன்ஷால்லா தொடர்ந்து நடைபெறும். அப்போ இந்த இடத்துல பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள், அபு தர்தா என்கிற ஒரு சஹாபியை பார்த்து, அபு தர்தா வக்கால அபு தர்தா லி இப்னி, பெருமானார் சொன்ன அந்த செய்தியை அபு தர்தா தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு தந்தையினுடைய ரோல் என்ன, மனித அதாவது குழந்தைகளை வளர்க்கக்கூடிய விஷயங்களில் அவர்களுக்கு எதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஒரு தந்தை தான் தன்னுடைய மகனை மகளை பக்குவப்படுத்த வேண்டும், உலகத்தை பார்ப்பது எப்படி பார்க்க வேண்டும் என்கிற சிந்தனையை அவர்களுடைய மனதிலே பதிக்கிற பொறுப்பு பெற்றோர்களுக்கு உண்டு. அதில் இந்த அபூ தர்தா ஹி பிளேட் எ வைட்டல் ரோல். ஒரு தன்னுடைய மகனை இந்த பள்ளியையும் அவருடைய வாழ்நாளை குறித்து சிந்திக்கிற அந்த செய்தியை மிக அழகாக சொல்லித் தருகிறார். மகனே, பள்ளிவாசல்கள் உன்னுடைய வீடாகட்டும். நம்ம என்ன சொல்லுவோம், ஏன் பள்ளியிலே கிடக்கிறான் மோவன் உன் மோவன், அவனுக்கு என்ன அவனுக்கு என்ன வயசு ஆயிடுச்சு, ஏன் இப்படி விட்டு வச்சிருக்க அப்படின்னு கேட்குற காலத்தில் அவங்க அன்னைக்கு சொல்லித்தர்றாங்க, மகனே அல் மஸ்ஜிது பைத்துக், பள்ளிவாசல்கள் உன்னுடைய வீடாகட்டும், உன்னுடைய அதிகமான நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணுற இடம் பள்ளிவாசல்கள் ஆகட்டும். இப்போ இன்னி சமயத்து ரசூலல்லாஹ் என்ன நான் பெருமானார் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் கேட்டிருக்கிறேன், யகூலு இன்னல் மசாஜித புயூத்துல் முத்தகீன், மஸ்ஜிதுகள் பள்ளிவாசல்கள் இருக்கிறதே அது முத்தகீன்களுடைய வீடு, முத்தகீன்களுடைய வீடு. யார் ஒருவர் தொடர்படியாக அதனோடு தொடர்பு வைத்திருக்கிறார்களோ அவர் தன்னை முத்தகியாக அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் என்ற அர்த்தம். ஹி இஸ் எலிஜிபிள் ஃபார் முத்தகீன், தி லிஸ்ட் ஆஃப் முத்தகீன். எப்போ வருவார் அப்படின்னு சொன்னா, வெளிரங்கமான அடையாளங்களில் அவர் பள்ளியோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் என்கிற செய்தியும் ஒன்று. ஒமன் கானத்தில் மஸ்ஜிது பைத்துஹு, யாருடைய வீடு பள்ளியாக அமைய பெற்றிருக்கிறதோ, தமீன் அல்லாஹு தஆலா லஹுர் ரௌஹ வ ராஹத வ வல் ஜவாஸ அலஸ்ஸரா, மூன்று செய்திகளை பெருமானார் சொல்லுகிறார்கள். யாருடைய வீடு, யாருடைய போக்கு, யாருடைய சிந்தனை அதிகமாக பள்ளியை குறித்து இருக்கிறதோ, எப்போ தொழுவ போனோம், அடுத்த வகுப்புக்கு எப்போ போனோம், அங்கே போனால் ஒரு சுக்கூன், ஒரு அமைதி, இறைவனோடு தன்னை படைத்தவனோடு பேசுகிற அந்த பாக்கியம், அந்த படைத்தவனுடைய ரஹமத்தை பெறுகிற பாக்கியம், உள்ளத்திலே எரிந்து கொண்டிருக்கிற அந்த ஈமானிய நூரை விடாமல் நல்ல ஊதி அதை மிகப்பெரிய ஜோதியாக ஆக்குகிற ஒரு பாக்கியம் எல்லாம் இங்கே கிடைக்கிறது. செல்லிட்டு சொன்னாங்க, யார் யார் அப்படி தொடர்ந்து செல்லுகிறார்களோ, தமீன் அல்லாஹ், அல்லாஹ் அவருக்காக வேண்டி பொறுப்பு எடுத்துக் கொள்கிறார். மே அல்லாஹ் இன்சூர் ஃபார் ஹிம். இன்னைக்கு இன்சூரன்ஸ் சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி அல்லாஹு தஆலா இந்த திமான் அப்படிங்கிறதுக்கு இன்சூரன்ஸ் அர்த்தம். இன்னைக்கு உள்ள இந்த மெடிக்கல் ஜதீத் டேர்ம்ல அதுல சொல்றான், அல்லாஹ் அந்த பொறுப்பை எடுத்துக் கொள்ளுகிறான். இந்த உலகத்தில் அவன் நிம்மதியாக வாழுகிற காலமெல்லாம் நிம்மதியாக வாழுகிற பொறுப்பை இறைவன் தன்னகத்தை எடுத்துக் கொள்கிறான். வாட் ஏ கிரேட் வேர்ட். இன்னைக்கு எதுக்காக வேண்டி இவ்வளவு ஓடுறோம், இவ்வளவு படிக்கிறது சம்பாதிக்கிறது, இவ் உலகத்துக்கு பின்னாடியே ஓடுறது ஒரே ஒரு விஷயம்தான், ஒரு சாட்டிஸ்பிகேஷன், வாழ்ந்தோம், ஒரு அமைதி, ஒரு நிம்மதி, காசு வந்துச்சு நிம்மதியா இருந்தோம், பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கா நிம்மதியா இருந்தோம் அப்படிங்கிறதுக்கு தானே. அது இல்லாத வேற என்ன, பெருமானார் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் உங்களுடைய பொறுப்பை எடுத்துக் கொள்ளுகிறார். இது உங்களுக்கு உலகத்தில் தருகிற செய்தி, ராஹத், அமைதி, உள்ளமைதி, எல்லா விஷயங்களும் தானாக நடக்கிற அந்த செயல், அந்த பொறுப்பை இறைவன் எடுத்துக் கொள்ளுகிறார். மறுமையில் சிராத்தே முஸ்தகீமினுடைய பாலத்தில் உங்களை மிக எளிதாக கடத்தி போகிற பொறுப்பை இறைவன் எடுத்துக்கொள்ளும். நினைச்சாலும் நடக்காது. அந்த சிராத்தே முஸ்தகீமை பற்றி குர்ஆனிலே ஹதீஸுகளிலே வருகிற போது பெருமானார் சொல்லுகிறார்கள், ஒவ்வொருவரும் கடக்க வேண்டும். யார சொல்ல, நீங்களும்மா? ஆமா, சுவனத்திற்கு செல்ல வேண்டுமானால் அந்த பாதையை கடக்காமல் ஒருவன் செல்ல முடியாது. கீழே வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான நெருப்பு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு முடியை விட மிக லேசான பாலம், ஒரு கத்தியினுடைய ஒரு வாளினுடைய நுனியை விட மிக லேசான பாலம், அந்த பாலத்தை கடக்க வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், அதில் சிலர்கள் மின்னலாய் வெட்டி கடப்பார்கள், வரம் தெரியாது போறம் தெரியாது டக்குன்னு போயிடுவான், சிலர்கள் ஓடி போவார்கள், சிலர் நடந்து போவார்கள், இன்னும் கடைசி மக்கள் இருக்கிறார்கள், தங்களுடைய பின்தட்டையை கீழே வைத்து இழுத்து இழுத்து நாம் விழுவோமா பிழைப்போமா, விழுவோமா பிழைப்போமா என்று நடக்கிற மக்களும் உண்டு. அதிலே வெற்றி அடைந்தவர் வெற்றி அடைந்தார். இப்ப இங்கே எந்த இடத்துல சொல்றாங்க, யார் ஒருவன் பள்ளியினுடைய தொடர்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறானோ, இதை அவனுடைய வீடாக ஆக்கிக் கொள்ளுகிறானோ, கடக்கிற பொறுப்பை இறைவன் எடுத்துக் கொள்ளுகிறான். என்ன அழகான வாசகம். இன்னல் மசாஜித, இன்னொரு இமாம் அவர்கள் சொல்லுகிற போது, அன்ன அலைக்க பில் மசாஜித் பல் ஜிம்ஹா, இன்னொரு சஹாபி சொல்றாங்க, அபூ சாதிக்குல் அசதி அப்படிங்கிறவர் எழுதுறார், நீங்கள் எப்போதும் பள்ளியோடு உங்களுடைய தொடர்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உலகத்திற்கு வந்த எல்லா நபிமார்களும் அவர்களுடைய மஜ்லிஸாக, அவர்களுடைய இடங்களாக பள்ளி வாயில்கள் தான் இருந்தன. இத்ரீசுல் கௌலானி அப்படிங்கிறவர் சொல்றவர் எழுது, அல் மசாஜிது மஜாலிசுல் கிராமி மினன் நாஸ், கண்ணியமானவர்களுடைய போக்கிடம் பள்ளிவாசல்கள். என்ன சொல்ற அல் கிராம் அப்படின்னா தோஸ் ஹூ ஆர் நோபல் அர்த்தம். நோபல் ஒரு 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 என்ன ஒரு கண்ணியமான ஆள் அப்படின்னு சொல்லுவோம்ல சில பேரை. இப்ப ஒருத்தர் பள்ளிக்கு தொழு வந்துட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் ஏதாவது பேசினா என்ன சொல்லுவாங்க, ஒரு தொழுவெல்லாம் போ பள்ளியாசலுக்கெல்லாம் போறாரு அவர் என்னங்க இப்படி பேசுறாரு கேப்பானா மாட்டான். நம்மளையும் அந்த லிஸ்ட்ல வச்சிட்டாங்கன்னு அர்த்தம். நோபல் பெருமானார் சொல்லுகிறார்கள், கண்ணியமானவர்களுடைய இந்த கௌலானி சொல்றார் கண்ணியமானவர்களுடைய இடம். மாலிக் பின் தீனார் அவர்கள் சொல்லுகிறார்கள், பலகனி அன்னல்லாஹ தபாரக வ தஆலா யகூல் இன்னி அஹும்மு பி அதாபி இபாதி, சில வேளைகளில் என்னுடைய அடியார்கள் தவறு இழைக்கிற போது நான் தண்டிக்க எண்ணுகிறேன். உலகத்தில் அல்லாஹ்வினுடைய வேதனைகள்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மளால் தாங்க முடியாது. சோதனைகள் எல்லாம் வேதனைகள் அல்ல. நான் இதை அடிக்கடி மஜ்லிஸ்களில் பேசும்போது பேசுறது உண்டு. ஏதாவது ஒரு சோதனை அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டான்னா, ஐயோ அல்லாஹ் நம்மளை வேதனைப்படுத்திட்டானே, அல்லாஹ் என்ன எங்களை இப்படி ஆக்கிட்டானே, இந்தியாவில் நாங்கள்லாம் இப்படி இருக்கோமே, நாங்கள்லாம் வாழ்வோமா சாவோமா, இப்படி ஆயிடுச்சே, நான் அஞ்சு வேலை தொழுகிறேனே, அல்லாஹ் என்ன இப்படி, அதுக்கு பேர் சோதனை. சோதனை அப்படிங்கிறது எக்ஸாம், டென்த்துக்கு எக்ஸாம் உண்டு. இன்னைக்கு அஞ்சாவதுக்கே பப்ளிக் இருக்கணுங்கிறான் சொல்கிறானா இல்லையா, அதுக்கு பெரிய பஞ்சாயத்தாக கிடக்கு. அந்த பிள்ளைகளுடைய மனோநிலை எப்படி இருக்கும்னு தெரியாதுங்க. ஆனா பரீட்சை அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லயும் உண்டு. பாஸ் பண்ணா அடுத்த லெவலுக்கு போகும். ஒவ்வொரு வருடங்களிலும் பெருமான இது குர்ஆனில் வருது, ரெண்டு தடவைகள் நீங்கள் சோதிக்கப்படுகிறார்கள் ஒரு ஆண்டில் இரண்டு தடவைகள். அப்படி இருந்தும் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பவில்லையான்னு கேட்கிறான். அல்லாஹ் சோதிக்கிறதுக்கு காரணமே இவன் எந்த அளவுக்கு என் பக்கத்துல இருக்கிறான் அப்படி, அது ஒரு டெஸ்டர் மாதிரி அதை வச்சு வச்சு பாக்குறான். அது பாக்குறதுக்கு வேணும்னு நினைச்சுக்கிறான், ஐயோ அல்லாஹ் என்ன அதா போட்டேன். அல்லாஹுவினுடைய அதாபு வேறு, அதெல்லாம் வந்துச்சுன்னா தப்பிக்கவே முடியாது. அந்த அடிகள் சாதாரணமாக இருக்காது. சோதனை அப்படிங்கிறது அந்த அந்த குழந்தை எவ்வளவு வேகமாக எவ்வளவு வீரியமாக தன்னுடைய தாயிடத்தில் திரும்புகிறதோ அது மாதிரி தன்னுடைய அடியான் எப்படி என்னிடத்தில் திரும்புகிறான் என்பதை பார்ப்பதற்குத்தான் சோதனை. எப்பெல்லாம் சோதனை வருதோ இன்னும் அதிகமாக அல்லாஹ்வின் புறம் திரும்பி விட்டோம் என்று சொன்னால் அந்த சோதனைகள் அத்தனையும் சாதனைகளாக ஆகிவிடும். அது வேறொரு லெவலுக்கு நம்மளை கொண்டு போயிடும். அப்ப எக்ஸாம் எழுதாம இருப்பேன் ஆனா நான் வந்து எம்ஏ இது பிஹெச்டி வாங்கணும் அப்படின்னா அது நடக்காது. அப்படித்தான் அங்கேயும் எல்லாத்துக்குமே தரஜாக்கள் உண்டு. அறிவாளிகளுக்கும் தரஜா. பெருமாள் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், எல்லாத்துக்கும் தரஜா, ஈமான் உள்ளவர்களுக்கு தரஜா, அறிவாளிகளுக்கும் தரஜா, எல்லாத்துக்கும் தரஜா, ஒரு ஸ்டேட்டஸ் உண்டு. அப்ப ஸ்டேட்டஸை விட்டு ஸ்டேட்டஸ் போகணும் அப்படின்னா சோதனைகள் உண்டு, எக்ஸாமினேஷன் உண்டு. அப்ப சோதனைகள் எல்லாமே வேதனைகள் இல்லை. ஆனா இந்த இடத்துல எல்லாம் சொல்றான், சில நேரங்களில் என் வேதனையை இறக்க நான் நாடுவேன் என்னுடைய அந்த அடியார்கள் என்னுடைய படைப்புகளுடைய நிலைமையை பொறுத்து. நான் அப்படி வேதனையை இறக்கலாம் என்று நினைக்கிற போது பள்ளி வாயில்களை முழுமைப்படுத்துகிறவர்களின் பக்கம் நான் பார்க்கிறேன். உலகத்தில் நிறைய பேர் அந்த பள்ளி வாசல்களை உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த மனிதர்களை நான் பார்க்கிறேன். குர்ஆனினுடைய அவைகளில் போய் தங்களுடைய நேரங்களை விட்டு விட்டு அமர்கிற மனிதர்களை பார்க்கிறேன். வேலை இருக்கு என்ன, அதோட போய் அந்த வேலைகளை விட்டுட்டு இல்லை இல்லை அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் என்னை பக்குவப்படுத்த வேண்டும், என்னுடைய இறைவனுடைய தொடர்பு உறுதிப்படுத்த வேண்டும், அந்த வேதம் என்னன்னு விளங்கிக்கணும், அதனுடைய டேஸ்டுக்காக வேண்டி இந்த உலகமே அழைந்ததே அந்த வேதம் என்ன என்று, என்னிடத்தில் என்ன பேசுகிறது என்னுடைய இரட்சகனுடைய வார்த்தை என்று நான் விளங்கணும்னு வேலையெல்லாம் விட்டுட்டு போறார். இன்னைக்கு எப்படி நம்ம வந்திருக்கோமோ அதே மாதிரி யாருக்குமே வேலை இல்லாம நம்ம சும்மா உட்காந்துருக்கோமா? எல்லாருக்கும் வேலைகள் உண்டு. இவ்வளவு நேரம் தொழுதுட்டு போனாங்களே அவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான வேலை இருக்கா? இதை விட இன்னொரு வேலை இல்லை. இருந்தாலும் யாருக்கு அல்லாஹ் நசீபை நாடுகிறானோ உட்காரோம். ஜுலசா அல் குர்ஆன், இது வந்து நீங்கள் எடுக்கிற அல்லது உங்களுடைய திறமையாக நீங்கள் கொண்டிருக்கிற முடிவுகள் அல்ல, இறைவன் உங்கள் மீது காட்டி இருக்கிற இரக்கத்தின் வெளிப்பாடு. இந்த டேஸ்ட, இந்த குர்ஆனுடைய அந்த லத்தத், அந்த உணர்வை எல்லாருக்குமெல்லாம் அல்லாஹ் தர்றதில்லை. தான் நாடியவர்களுக்கு, தே ஆர் சோசன் பை அல்லாஹ், அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அப்படிப்பட்ட அந்த இனிப்பை, அந்த ரசத்தை, அந்த அந்த மதுரத்தை அல்லாஹ் ஊட்டுக்கிறான். அப்படித்தான் சொல்லணும். அப்ப ஜுலசா அல் குர்ஆன், இப்படி அல்லாஹ்வினுடைய வேதத்தை அமர்ந்து கேட்கிறவர்களின் பக்கம் அல்லாஹ் பார்க்கிறான். இஸ்லாம் இன்னும் குழந்தைகளின் பக்கம் அல்லாஹ் பார்க்கிறான். இஸ்லாம் நான் பார்க்கிறேன், என்னுடைய கோபம் தணிந்து விடுகிறது. இவர்கள்லாம் பார்க்கும்போது சரி அதாபு கொஞ்சம் தள்ளி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதாபுகளை தடுத்து கொள்ளுகிறேன் எல்லாம் சொல்கிறான். அப்போ இது எவ்வளோ பெரிய தரச்சா. நான் அடிக்கடி சொல்லுகிற போது சொல்லுவேன், முஸ்லீம்களே நீங்கள் உங்கள் நிலையை மாற்றிக்கொண்டால் உங்களால் உலகத்திற்கு மிகப்பெரிய நஷ்டம் உண்டு. உங்களால் இந்த உலக இந்த உலகத்தினுடைய அந்த படைப்பினங்கள் பாதுகாக்கப்படுவதிலும் அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை இறங்குவதிலும் உங்களுடைய பங்கு பெரிய பங்கு உண்டு. அதை பாதுகாப்பதும் அடுத்த தலைமுறைகளுக்கும் கடத்தி கொடுக்கிற பொறுப்பு உங்களை சார்ந்தது. ஒரு மூமினால் தான், அல்லாஹுவை பயப்படுகிற ஒரு மனிதனால் தான் அப்படிப்பட்ட வேலைகளை பார்க்க முடியுமே தவிர எல்லாராலையும் பார்க்க முடியாது. நம்ம நினைச்சுக்கிட்டோம் அவங்கெல்லாம் அறிவாளிகள், அவங்க உலகத்தை காக்குறாங்க பார்க்குறாங்க பேக்குறாங்கலாம், ஒன்றும் நடக்க போறதில்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், என் அடியார்களை கொண்டு பாதுகாக்கிறேன். ஏன்னா அவன் தான் என்னை பயந்து அது எது சத்தியமோ எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்வான். மற்றவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. பாதுகாக்கிறோம் போகிற பேரில் நிறைய பேர் கெடுக்கலாம். உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற அத்தனை படைப்புக்கும் நீங்கள் தான் பொறுப்புதாரி. நீங்கள் சொல்கிறா பார்த்தீங்களா, நான் அதாபை இறக்கியிருப்பேன், உங்களை பார்த்தேன் அதாபை நிப்பாட்டினேங்கிறான். எவ்வளவு பெரிய வார்த்தை இது, இப்படி கடந்து போகிற வார்த்தை அல்ல. இட்ஸ் நாட் எ ஜோக், இட்ஸ் நாட் எ கிட்டிங், சும்மா அப்படிங்க இல்ல. நாம் செய்கிற தவறால் இந்த உலகம் மிகப்பெரிய பாதிப்புகளை அடையும். அதான் அடிக்கடி நான் சொல்லுவேன், அது அபுல் ஹசன் அலி அந்நதுவி 1999 டிசம்பர்ல, இப்ப கூட இடையில அவர் கட்டுரை எடுத்து திரும்ப போட்டேன், அவருடைய வாழ்க்கை வரலாறு திரும்ப எடுத்து, இந்த டிசம்பர் மாசம் கடைசி 31 அன்னைக்கு 1999 2000 பிறக்கிறதுக்கு முதல் நாள் மூத்தா போனார். அவர் ஒரு புத்தகம் எழுதினார், மாதா ஹசிர் அல் ஆலம் ஃபி இன்ஹிதாத்தில் முஸ்லிமி, முஸ்லீம்கள் அல்லாஹுவை பயப்படுவதனால், துன்யாவின் பக்கம் திரும்பியதனால், அந்த அபூபக்கரை போன்று இல்லாததனால், உமரை போன்று இல்லாததனால், உஸ்மானை போன்று இல்லாததனால், ரதியல்லாஹு அன்ஹும் ஜமியான், அவர்களை மாதிரி இவர்கள் தங்களை வடிவமைத்துக் கொள்ளாததனால், தங்களை ஷேப் பண்ணி கொள்ளாததனால் இவர்களால் உலகத்திற்கு ஏற்பட்ட இழப்புகளை கொஞ்சம் பாருங்கள். அந்த புத்தகம் அற்புதமான புத்தகம். எவருமே இதுவரை வரலாற்றில் அப்படி ஒரு புத்தகத்தை எழுதல. உலகத்து பாதிப்பால் முஸ்லாம் இஸ்லாமியர்களுக்கு என்ன, சிஐஏ கொண்டு வந்ததுனால நமக்கு என்ன பாதிப்புன்னு 1000 பேர் புக்குகள் எழுதலாம், அவர் மட்டும்தான் எழுதினாரு. நீ கொஞ்சம் பாதை மாறியதனால் உலகம் ஏற்பட்ட இழந்திருக்கிற இழப்புகளை கொஞ்சம் திரும்பிப்பார். அப்போ உன்னுடைய நோபல்னஸ் விளங்கிய, வேர் யூ ஆர், பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஸ்டேட்டஸ், நீ பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்கிறார். அருமையான புக்கு, ஒவ்வொரு முஸ்லீமும் படிக்க வேண்டிய புக்கு. 25th, 26th வயதில் அவர் 26th வயதில் நான் இந்த புத்தகத்தை நான் எப்படி எழுதினேனே எனக்கு தெரியாது. என் இறைவன் என் மனதில் போட்டான், என்னை எழுத வைத்தான். உலகத்தில் இன்னைக்கு சந்தைப்படுத்தப்பட்ட புக்கத்தான் கோடி கோடியாக, எல்லா யூனிவர்சிட்டிஸில், மதீனா யூனிவர்சிட்டியில் அந்த புக்கு பாடத்தில் வச்சுருக்கேன். அவர் இந்தியனுடைய புக்கை மதீனா யூனிவர்சிட்டியில், மக்கால ரியாத் யூனிவர்சிட்டி, அபு சவுதே யூனிவர்சிட்டி, எல்லா யூனிவர்சிட்டிலையும் பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். நம்ம இந்த பக்கத்தில் உள்ள டெல்லியில் எழுதினவர் அது, ஆனால் இன்னும் தமிழில் வரலை, இங்கிலீஷ்ல இருக்கு. தமிழ்லையும் வந்துருச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஒருவேளை வந்திருந்திருக்கலாம் ஆனா எனக்கு தெரியல. ஆனா ஒரு ஃபேண்டாஸ்டிக் புக், ஒவ்வொரு முஸ்லீமும் படிக்கணும். அப்போ தானே இவனை பத்தி உண்டான ரோல் தெரியும். நாம் யார் இந்த உலகத்தில், வி ஆர் நாட் சிங்கிள், வி ஆர் நாட் என்ன, நம்ம ஒரு தனி ஒரு கதை அல்ல. உலகத்தை சார்ந்து இழுத்து போகிற பொறுப்பை பெற்றவர்கள் நாம். அது அழகா இந்த ஹதீஸின் மூலமாக பெருமானார் நமக்கு விளக்கி தருகிறார்கள். அடுத்த ஹதீஸில் சொல்கிறாங்க, ருவி அன்ஹு அலைஹி ஸலாம், பெருமானார் அவர்கள் சொன்னதாக ஹதீஸுகளில் வந்திருக்கு, சயகூனு ஃபி ஆகிரி ஸமான், ஒரு காலம் வரும், கியாமத்திற்கு நெருக்கமாக கடைசியாக ஒரு காலம் வரும், ரிஜாலுன் யதுனல் மசாஜி, அதிலே மனிதர்கள் பள்ளிக்கு வருவார்கள், ஃபயக்அதுன ஃபீஹா ஹில்கன் ஹில்கா, ஃபயக்அதுன ஃபீஹா ஹில்கன் ஹிலகன் ஹிலகா, வட்ட வட்டமாக உட்காருவாங்க, பள்ளிக்கு வருவாங்க வட்ட வட்டமாக உட்காருவாங்க, அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய சிந்தனை அந்த வட்டத்தினுடைய சிந்தனை வெறும் உலகத்தை பற்றியதாக இருக்கும். வஹ்புஹா, இன்னும் அந்த உலகத்தில் எப்படி டெவலப் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டும் பேசுவாங்க. வாட் ஏ கன்சிடரேஷன். என்ன 1400 முன்னால் என் நபி பேசியது சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபலா துஜாலிசூஹும் வலைஸ லில்லாஹி பிஹிம் ஹாஜா, அப்படி ஒரு கூட்டத்தை நீங்கள் பள்ளியிலே கண்டால் அவர்களோடு தயவு செய்து அமர வேண்டாம். லைஸ லில்லாஹி ஹாஜதுன், அவர்கள் அல்லாஹுக்கு தேவையே கிடையாது.
இந்த ஹதீஸு விளங்குதா? இன்றைக்கு நிறைய அந்த கியாமத்துடைய சிறிய அடையாளங்கள் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு எல்லாருமே. நம்ம இங்க அந்த கிட்டத்தட்ட ஒரு 7 வாரமோ 7 வாரமோ என்னமோ சொன்னேன், வரிசையா அந்த 140க்கு மேற்பட்ட அந்த அடையாளங்கள், சின்ன அடையாளங்கள் அத்தனையும் இன்டர்நெட்ல இருக்கு, அதுல பேஸ்புக்ல இருக்கு, இதுல இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. அத்தனை சின்ன அடையாளங்கள் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. எல்லாம் இன்னும் வராதது கொஞ்சம் அந்த அதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் பெருசு பெருசான அடையாளங்கள், அதுல காபா உடைக்கப்படுறது, அதை அந்த கருப்பினக்காரர்கள் உடைப்பார்கள், இதெல்லாம் இன்னும் வரல அவ்வளவுதான். அதுல கொஞ்சம் தான், ஒரு 10 15 வரல, இது எல்லாம் வந்துருச்சு. இனி இருக்கிறது பெரிய அடையாளங்களுக்குத்தான். 10 அடையாளங்கள் எதை பெருமானார் சொன்னார்களோ, ஈசா வர்றது, இங்கிருந்து அங்க சூரியன் மாறி உதிக்கிறது, நெருப்பு வர்றது, மனிதர்கள், இது இந்த பெரிய அடையாளங்கள் தான் வரல. அப்ப இதுல சொன்னாங்க கியாமத்து நாளுடைய அடையாளங்களில் இதுவும் ஒன்று. துனியாவினுடைய பேச்சுக்காக வேண்டிய பள்ளிக்கு வருவார்கள், உட்காருவாங்க, சுத்தி சுத்தி உலகத்தை பத்தி பேசுவாங்க, அதனுடைய ஹுப்புகளை பத்தி பேசுவாங்க, இன்னும் இந்த உலகத்துல நல்லா வாழ்றதுக்கு என்னவோ அதை பத்தி பேசுவாங்க. அதில் எந்த இடத்திலும் அல்லாஹ் இருக்க மாட்டான். நமக்கு தேவை எல்லா இடத்திலும் அல்லாஹ் இருப்பது. அது சிஎன்ஏவா இருந்தாலும் சரி, சிஏஏவாக இருந்தாலும் சரி, என்ஆர்சி ஆக இருந்தாலும் சரி, அங்கே அல்லாஹ் இருந்தால் அது வெற்றிக்குரிய செய்தி. அங்கே அல்லாஹ் இல்ல, எனக்கு இந்த துனியா வேணும் இருந்துச்சு, அது ஒரு காலமும் விளங்காது, அது நேர் எகெயின்ஸ்டாகவும் ஆகும். அது நம்ம புரியணும், நம்ம சமூகம் விளங்கணும். இது சும்மா பேச்சு அல்ல, இது இறைவனுடைய பேச்சு, இது சத்தியம், இதுதான் இதுதான் கியாமத்து நாள் வரையும் நடக்கும், வேற எவனுடைய பேச்சு நடக்காது, இது மட்டும்தான் நடக்கும். அப்போ இன்னொரு ஹதீஸ்ல வருது, முசாப் இப்னு முசையிப் அவங்க சொல்றாங்க, மன் ஜலஸ ஃபி மஜ்லிஸின் ஃபைன்னம யுஜாலிசு ரப்பா, யார் ஒருவர் பள்ளியிலே அமர்கிறாரோ அவர் தன் ரப்போடு அமர்ந்திருக்கிறார். யுஜாலிசு ரப்பஹு ஃபமா ஹக்குஹு அன் யகூல இல்லா கைரா, அவர் பேசினால் நல்லதை மட்டுமே பேசட்டும். பள்ளிவாசல்களுக்குள்ள வந்து உட்கார்ந்த பின்னாடி அவர் பேசினால் அவர் நல்லதை மட்டுமே பேசட்டும், இறையை குறித்து மட்டுமே பேசட்டும். தங்களுடைய மறுமை வாழ்க்கை, தங்களுடைய இன்மை வாழ்க்கையில் மறுமை வாழ்க்கைக்கு எதையெல்லாம் முற்படுத்த போகிறோம், இந்த விவசாய நிலத்தில் நாம் எப்படியெல்லாம் வி ஆர் கோயிங் டு கல்டிவேட் அவர் லேண்ட், மறுமையினுடைய விவசாய தளத்தில் எதையெல்லாம் நாம் விவசாயம் செய்ய போகிறோம், அதை குறித்து பேசட்டும். துனியா தேவையில்லை, துனியா வரும் போகும், முடிஞ்சு போயிடும். துனியாவிலும் அல்லாஹ் இருந்தால் அது அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அதனால அப்படி இல்லையா, அவர் வெளியே எந்திரிச்சு போயிட்டோம், அவர் வெளியே நின்று எதை பேசிக் கொள்ள வேண்டுமோ அதை பேசிக் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப போன வாரம் சொல்லும் போது ஒரு செய்திகளை சொன்னேன், ஒரு 15 விஷயத்தை இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதி, இந்த செய்திகளை எவர்கள் செய்கிறார்களோ அவர்கள் பள்ளியினுடைய ஆதாபுகளை ஒழுக்கங்களை நிறைவு செய்தவர் என்ற அர்த்தம்னு ஒரு 15 செய்தி எழுதியிருக்காங்க. கொஞ்சம் அதை கொஞ்சம் கவனமாக கேட்டுங்க, இந்த 15 செய்தியை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நாம் இந்த ஒழுக்கத்தை, இந்த பள்ளியினுடைய ஆதாபுகளை, இதனுடைய அந்த ஒழுங்கமைவுகளை பூர்த்தி செய்பவர்களில் நாமும் ஒருவராக ஆகிவிடுவோம். இந்த 15 செயல்களை செய்யலை அப்படின்னு சொன்னால் இதுக்கு குறைபடுத்தியவர்களில் நாமும் ஒருவராக ஆகிவிடுவோம். அந்த 15 செயல்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லா இந்த கிதாபினுடைய ஆசிரியர் அழகாக எழுதுறார். அதுல முதலாவது செய்தி எழுதுறாங்க, அவங்க எழுதுறாங்க, கத் ஜமா பஅதுல் உலமா ஃபி தாலிக 15 கஸ்லதன், 15 செய்திகளை உலமாக்கள் நல்லடியார்கள் பள்ளி சம்பந்தமாக தொகுத்திருக்கிறார்கள். ஃபகால மின் ஹுர்மத்தில் மஸ்ஜிதி அன் யுஸல்லிம வக்த துஹூல், அதுல முதலாவது செய்தி எழுதுறார், பள்ளிக்குள்ளே வரும்போது ஒரு மனிதன் சலாம் சொல்ல வேண்டும். துவா ஓதுறது அது போன வாரமே சொன்னேன், அது இன்னும் போடலைன்னு நினைக்கிறேன். அந்த துவா ஒரு 4-5 துவா போட்டிருந்தேன், சொல்லியிருந்தேன், அதை இன்ஷால்லா இந்த வாரம் போட்டு விட சொல்கிறேன். ஒவ்வொரு வாரம் வரும்போதும் ஒரு நாள் வரும்போதும் ஒரு துவாவை, அல்லது ஒரு வாரத்துக்கு ஒரு துவாவை ஓதிட்டு உள்ளே வர்றது, அந்த ஹதீஸை நாம் முழுமைப்படுத்தியவர்களாக ஆகிவிடுவோம். நாம் எப்போதும் ஒரு துவா தான் ஓதுறோம், அல்லாஹ் மஃப்தாலி அபா பராமதிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துவாவை ஓதிட்டு அதோட நிப்பாட்டிடுறோம். ஒவ்வொரு சில நேரங்களில் பெருமானார் மாற்றிக்கிட்டேன், அதில் இந்த வெளியே போகும்போது ஓதக்கூடிய துவால பெருமானார் சொன்னது, அல்லாஹும்ம அஸ்ஸிம்னி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யா அல்லாஹ் என்னை ஷைத்தானுடைய எல்லா தீங்குகளை விட்டும் பாதுகாப்பாயாக, மேக் மீ எ காட்ஸ். பெருமானார் கேட்டாங்க, எனக்கு வந்து பூனைப்படை வேண்டும், காட்ஸ் வேண்டும், உன்னுடைய பாதுகாப்பு வேண்டும், எனக்கு அரண் வேண்டும், அந்த இந்த கோட்டு போட்டுக்கிறான் இல்லையா, அதே மாதிரி கோட்டு எனக்கு வேண்டாம். அல்லாஹ் உடனே தர்றாங்கிறான், ஒரு மனிதன் அப்போ போகும்போது அதெல்லாம் ஒரு முக்கியமான துவா, அதை டெய்லியே ஓதலாம். அல்லாஹும்மா அஸ்மினி மின ஷைத்தானிர் ரஜீம். அப்போ இந்த இடத்துல சொல்கிறாங்க, ஒரு மனிதன் உள்ளே வருகிற நேரத்தில் முதல்ல அந்த துவா ஓதிட்டு பெருமானாரின் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லிவிட்டு அவன் உள்ளே நுழையணும். உள்ள நுழைஞ்ச பின்னாடி ஒரு மனிதன் முதலில் அங்கே இருப்பவர்களுக்கு சலாம் சொல்லணும். பள்ளியில் யாராவது இருந்தான்னா அது அவர் காதில் உழுவுறது மாதிரி அவருக்கு மட்டும் சத்தம் போட்டு கேட்கறது மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். அங்கே சில பேர் தொழுதுகிட்டு இருக்காங்க, சில பேர் ஓதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த நடப்பை விளங்கிக்கணும். ஒருத்தர் அங்கே பள்ளியில் சில பேர் ஓதிக்கிட்டு இருக்காங்க தொழுதுகிட்டு இருக்காங்க, ஆனால் அங்கேருந்து நேரம் வந்து பப்பரக்கா பரபரக்கா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு போடுற சத்தத்தில் தொழுகிறவன் கெட்டு குட்டிச்சவராக போயிடக்கூடாது. நம்மள்கிட்ட நிறைய நேரத்தில் நம்ம அப்படித்தான் நம்ம ஒன்று புரிஞ்சுக்குவோம், ஏன் இப்போ செலாம் சொன்னால் என்ன தப்பு ஹராமான்னு கேட்பான். பைத்தியார்த்தனமான கேள்வி, சூழல்கள்னு ஒன்று இருக்குல்ல, வேர் வி ஆர் இந்த சுச்சுவேஷன். அப்படி ஒருத்தருமே இல்லை, அல்லது இருக்கவங்க எல்லாருமே சுண்ணத் தொழுதுகிட்டு நிற்கிறாங்க, அல்லது எல்லாரும் ஓதிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சத்தம் போட்டால் பல பேருக்கு டிஸ்டர்ப் ஆகும். இப்போ இந்த செலாம் சொல்கிறதுக்கே நம்ம இவ்வளவு பார்க்கணும்னு சொன்னால் சில நேரத்தில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். அவங்க போடுறதில் நம்ம தொழுவையே சில பேர் விட்டுருவான், என்னமோ ஏதோ ஆகி போச்சு போல்கிங்க அப்படின்னு அல்லான தக்பீரெல்லாம் விட்டுட்டு என்னங்க என்னங்க பெரிய விஷயம் ஒன்றுமே இருக்காது நல்லா இருக்கியான்னு கேட்டிருப்பான். கூடாது, இந்த இந்த பள்ளி இழுத்துக்குங்கிறாங்க. தன்னை அவர் புறத்தில் இருந்து கழட்டிக்கும், இவன் என்னடா இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த பேச்சே கிடையாது. அப்படி சலாம் சொல்லுவதற்குரிய வாய்ப்பு இருந்து ஒருத்தர் நின்னார்னா அஸ்ஸலாமு அலைக்கும் ஏதோ சொல்லிக்கணும். அப்படி இல்லையா அங்கே சொல்கிறாங்க, ஒருவர் தன்மீதே சலாமை சொல்லிக் கொள்ளட்டும், அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், எங்கள் மீதும் உலகத்தில் அல்லாஹுவுக்கு பிரியமான அந்த நல்லடியார்கள் யாரெல்லாம் உண்டோ அத்தனை பேர்கள் மீதும் இந்த சலாம் உரித்தாவதாக. போன வாரம் சொல்லும்போது சொன்னேன் அந்த சலாத்து தஹஜ்ஜத்துக்கு எவ்வளோ பெரிய மரியாதையை குரானும் ஹதீஸும் சொல்லி தந்திருக்கிறது. ஈவன் ரெண்டு ரக்காயத் சுபுஹ் பாங் சொல்றதுக்கு முன்னாடி எந்திரிச்சு இன்னைக்கு அப்படியே காலம் கெட்டு இன்னைக்கு தூக்கம் 12 மணிக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், முன் இரவில் படுத்து பின் இரவில். அதனாலதான் பெருமானார் சொன்னாங்க, இஷாவினுடைய தொழுகையை சில நேரத்தில் பெருமானார் பிற்படுத்தியே தொழுவாங்க, நல்லா பிற்படுத்தி நல்லா பிற்படுத்தி. ஏன் அந்த காலத்தில் லைட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது, ஆளுக வர்ற வரையும் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க நல்லா வந்தவங்க. ஏன் அப்படின்னு கேட்டா தொழுத உடனே போய் படுத்துடணும், அதுக்கு நல்ல லேட் நைட்டு வரும்போது நல்ல டயர்டோடு வருவார். வீட்டில் லைட்டு ஹீட்டு எதுவும் கிடையாது, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. அப்போ டிவி இல்லை, ஃபோன் இல்லை, இன்டர்நெட் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, ட்விட்டர் எதுவும் கிடையாது. நேராக போனவுடனே வேறு வழியும் இல்லை, எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, எல்லாரும் படுத்துக்க வேண்டியது தான். அப்போ லேட் பண்ணி சில நேரங்களில் பெருமானார் நீங்கள் லேட் பண்ணுங்க அது நல்லது சொன்னாங்க. ஷாவினுடைய தொழுகையை தகைப்படுத்துங்க அது நல்லது. ஏன்னா போன உடனே இஷா தொழுவணும்னு சாப்பிட்டுக்கிட்டு சிந்தனையோடு இருப்பான், நேராக வருவான் தோய் அல்லான்னு படுத்துருவான். அப்போ நீங்கள் ஒரு 8:30 அல்லது 9 மணிக்கு அல்லது 9:30 படுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக 4:30 முழிப்பு வரும். நீங்கள் அந்த தஹஜ்ஜத்திற்கு எந்திரிக்கிறது இருக்கிறதே குமில் லைல இல்லா கலீல நிஸ்பஹு அவிம் குஸ்மின் ஹு கலீல அவுசித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்த்தீல. பாதி இரவு நில்லுங்கிறான்லாம், நிஸ்பஹு அவிம் குஸ் அல்லது 3 பகுதி தூங்கிட்டு 1 பகுதி அவுசித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்த்தீல, நின்று குர்ஆனை மெதுவாக ஓதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சூறாவ குழுவெல்லாம் மட்டும்தான் சார் எனக்கு தெரியும், நான் என்ன குர்ஆன் ஓதுறது, குழுவெல்லாம் 100 தடவை ஓதுங்க ஒரு ரக்காயத்தில். அது நஃபிலான தொழுகை ஒன்றும் கிடையாது, மெதுவாக நிறுத்தி நிதானிச்சு தமிழில் அதை எடுத்து அர்த்தம் பார்த்துட்டு குழுவெல்லாக ஆகுதுன்னா என்ன அர்த்தம் அதை பாரு. ஏற்கனவே ஒரு பயானில் சொல்லுவேன், வாஹிதுக்கும் அகதுக்கும் என்ன வித்தியாசம்னு பேசியிருக்கேன் நான் இந்த மீட்டிங்கில், இதில் தஃப்ஸீரில். அந்த அகதுங்கிறது இருக்கிறதே வியாழமான அர்த்தத்தை கொண்டது. அதை யோசிச்சு யோசிச்சு குல் ஹூ அல்லாஹு அஹத், தனித்தவன் ஒருவன் அல்லாஹ், அவன் தான், அவனை தவிர வழிபாட்டிற்கு யாரும் இல்லை. அவன் என்னை படைத்தவன், என்னை புரிந்தவன். அந்த அந்த ஆயத்து அன்னைக்குதான் திரும்ப உட்காந்து எழுதுனேன், அந்த ஆயத்தை எழுதி வச்சுங்க எழுதி வச்சுக்குவேன் சொன்னேன். அந்த ஆயத்தை அன்னைக்கு உட்காந்து எழுதுனேன், எழுதிட்டு பசங்கள்ட்ட சொன்னேன் இதை எழுதி வச்சுங்க. யா ஐயுஹல் இன்சான் மா வர்ரக பி ரப்பிக்கல் கரீம், மா வர்ரக பி ரப்பிக்கல் கரீம். தயவு செஞ்சு முடிஞ்சா இந்த ஆயத்தை மனப்பாடம் பண்ணி ஓதி பாருங்க, அது எந்த இதுல பார்த்துட்டு வேண்டாம் சொல்றேன். யா ஐயுஹல் இன்சான், மனிதர்களே, மா வர்ரக பி ரப்பிக்கல் கரீம், உன்னோட உன்னை படைத்த உன்னின் மீது அன்பு செலுத்திய அந்த இறைவனை விட்டு உன்னை எது ஏமாற்றியது, எது திருப்பியது, உன் மனைவியா, மக்களா, துனியாவா, வீடா, காரா, இந்த உலகமா, நீ எங்க போற, எங்க போற, மா வர்ற, உன்னை எது ஏமாற்றியது. அந்த வசனத்துல எல்லாம் கேட்கிறான் யா மனிதர்கள், நம்மளை பார்த்து முஸ்லீமை பார்த்து கேட்கல, மூமினை பார்த்து கேட்கல. யா ஐயுஹல் இன்சான், மனிதர்களே, மனித குலமே, உன்னை படைச்சான்ல அவனை விட்டு உன்னை எது திருப்பியது, உன்னை எது ஏமாத்தியது,
மா வர்ரக பி ரப்பிக்கல் கரீம் அல்லதி கலக்கக ஃபஸவாக ஃபஅதலக.
அவன் தான் உன்னை படைத்தான், உன்னை செவ்வைப்படுத்தினான், உன்னை அழகாக ஆக்கினான், அழகிய தோற்றத்தில் கொண்டு வந்தவன் அவன். அல்லதி கலக்கக ஃபஸவாக ஃபஅதலக் கலக்கக ஃபஸவாக ஃபஅதலக் சும் ஃபீ ஐயி சூரத்தின் மா ஷா ரக்கபக், தான் நாடிய வடிவில் உன்னை அமைத்தான். ஓம் முகம் ஓம் விருப்பம் கிடையாது, உன்னை படைத்த ரப்பின் விருப்பம். இந்த யோசனையோடு இந்த ஆயத்தை ஓதுனா அது எப்படி இருக்கும்? நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம் இல்லையா, வாட் ஏ ஹேண்ட்ஸம் ஐ அம், நான் என்ன அழகா இருக்கேன், என்னுடைய முகத்தை பாருங்க, என்னுடைய வந்து ஜிம்மு கிம்லாம் போய் நான் எப்படி, என்னுடைய உடம்பு எப்படி இருக்கு பாருங்க, அழகா நான் என்ன. நீ ஆக்கல்ல அந்த தொழுகையில் நின்று அல்லாஹ் கேட்க சொல்றான், ஹலக்கக், அவன் தான் உன்னை படைச்சான். அதுக்கு முன்னாடி யூ ஆர் நோத்திங், நத்திங், எதுவுமே இல்லை, நீ இல்லவே இல்லை. உன் பேருக்கு அடையாளம் கிடையாது, உன் உடம்புக்கு அடையாளம் கிடையாது, அவன் தான் உன்னை படைச்சான். அப்புறம் பேர் உன்னை சரிபடுத்தி உன்னுடைய உடம்பில் ஆரோக்கியமாக எல்லாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று முடிவு பண்ணியவன் அவன். உன்னுடைய அமைப்பை இப்படித்தான் நீ இருக்க வேண்டும் என்று உன் தாய்க்கு முன்னால் உன்னை விரும்பியவன் அவன். என்ன வார்த்தை! இந்த வார்த்தையை எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது ஓதுனா அழுக வருமா வராதா? எவனுக்கு, எனக்கும் அவனுக்கும் உண்டான தொடர்பு என்ன? நம்மளை வெளியே சும்மா 10 மாசம் சுமந்த அம்மாவுக்கே எவ்வளவு, அந்த அம்மா மேல எவ்வளவு கரிசனமா, ஒரு அன்கண்டிஷனல் லவ். அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒன்னா அழுகுறான், தாயை பத்தி ஏதாவது பேசிட்டா கண்ணிலே தண்ணியா வந்து, தாய் தாய் என்பவள் சாதாரண ஒரு நைட்டு உனக்கு முழிச்சாலேங்கிறான். எல்லாம் சொல்றான், அடா நீ இப்படித்தாண்டா இருக்கணும்னு, உன் தாயினுடைய வயிற்றிற்கு வருவதற்கு முன்னே உன்னை சமைத்தெடுத்தவன் நான், அந்த 3 இருள்களுக்கு மத்தியில். டாக்டர்கள்லாம் பேசும்போது அந்த கல்யாணத்தை பற்றி, 3 இருள், அடுக்கடுக்கான இருள், அதில் உன் முகம் இப்படி தான் இருக்கணும்னு முடிவு பண்ண வேணாம். இதை ஒரு மனுஷன் இந்த ஆயத்தை மட்டும் தகச்சத்தில் கையை கட்டிட்டு போகிறான், அழுவானா அழுவாமல் இருக்க முடியாது சார். எனக்கும் அவனுக்கு உண்டான வாட் எ ரிலேஷன், எனக்கும் மீ அண்ட் மை கிரியேட்டர், எனக்கும் என்னை படைத்தவனுக்கும் இடையில் உண்டான தொடர்பு என்ன? மனைவி தூங்குறா, தங்கச்சி தூங்குறா, அக்கா தூங்குறா, அத்தா தூங்குறாங்க, அம்மா தூங்குறாங்க, இவன் மட்டும் எந்திரிச்சு நிற்கிறான் அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்று. படைச்சவன் பார்ப்பான், என்ன அருமை, என்னுடைய படைப்பு என்னின் பக்கம் தேடுகிறது. அதீசில பெருமான அவனுடைய எல்லா தேவைகளையும் நான் நிறைவு செய்கிறேன், அவனுக்கு நோயே வராமல் நான் பாதுகாக்கிறேன், என்னுடைய பிரியமானவர்களிலிருந்து ஆக்கி தருகிறேன், இபாதை சாலிகளிலிருந்து ஆக்கி தருகிறேன். பெருமானார் சொன்னாங்க, இப்ப எந்த பள்ளியாசலுக்குள்ள யாரு போய் இந்த துவா ஓதனாலும் நம்ம அக்கவுண்ட்ல காசு விழுந்துகிட்டே இருக்கும், நம்ம இபாதத்து செய்யல. அந்த இபாதே சாலிஹிங்கிற லிஸ்ட்ல நம்ம பேர் எழுதப்பட்டிருச்சு, எதையாவது ஒண்ணு செஞ்சு ஏத்திக்கிட்டோம், தஹஜ்ஜத் தொழுதால் அந்த பாக்கியம் கிடைக்கும்னு பெருமானார் சொன்னாங்க. விடாம தஹஜ்ஜத்தை தொழுகிறார், இவர் பேர் வந்து இபாதே சாலிஹிங்ல எழுதியாச்சு. உலகத்துல கோடான கோடி பள்ளிகளில் எங்கெல்லாம் உள்ள நுழையும் போது இந்த துவாவை யாராவது ஓதுனாலும், அல்லது அத்தகையாத்துல தஹஷஹுத்ல உட்கார்ந்து இபாது யாருலாம் உன்னுடைய நல்லடியார்களின் மீது உலட்டுனோடனே ஒரு காசு, ஒரு அமௌண்ட் வந்து இங்க ஒழுகுது, பேரே தெரியாம, முகமே தெரியாம, சுவிஸ் பேங்க் மாதிரி, அது கூட திருட்டு பேங்க், இது ஜெனியூன் பேங்க், அது ஏமாத்துறதுக்காக வேண்டி உள்ளது, அந்த மாதிரி அல்ல. இது இவருக்கே தெரியாம வருது, ஆனா ஜெனியூனா வருது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருது, அல்லாஹ் அறிவை தருவானாக. அப்ப ஒரு மனிதன் என்ன செய்யணும், அஸ்ஸலாமு அலைனா வால இபாதில்லாஹி சாலி, இது பேர் தான் நம்மளை நாமே ஷேப் பண்ணிக்கிறது, நம்மை நாமே உருவாக்கி கொள்வது, நம்மோடு சேர்த்து நம்முடைய குடும்பத்தார்களை உருவாக்குறது, இது கொண்டு இந்த உலகத்தில் ஒளியை ஏற்படுத்துவது, நாமும் வெற்றி பெறணும், நம்மோடு இருக்கிற குடும்பத்தார்கள் இந்த சமூகமே வெற்றி பெறணும் நினைக்கிறது, நான் மட்டும், அது இந்த உலகம் சொல்லி தர்றது. ஒரு உள்ள ஓடுதா கீழே தள்ளி விட்டு ஓடுறாங்கிறான், அந்த ஓட்டம் இல்லையே. அன்னைக்கு ஒருத்தன் பேப்பர்ல எழுதியிருந்தம்மா, 3 புள்ள ஓடுது, ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு புள்ள வேகமாக ஓடி ஃபஸ்ட்டு போயிடும்னு தோணுது, அந்த புள்ள கீழே விழுந்துச்சு, 2வது பின்னாடியே ஓடி அந்த புள்ள என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் அடடை கீழே விழுந்துச்சு, நின்று அந்த பிள்ளையை தூக்கி விடுது, 3வது ஓடி அந்த இருந்த புள்ள ஓடிடுது, ஃபஸ்ட் இடத்துக்கு போயிடுது. இப்போ 3வது ஓடி அந்த புள்ள ஃபஸ்ட்டு போயாச்சு, ஃபஸ்ட்டும் செகண்டும் கீழே விழுந்தது, அதை தூக்கி விட்டது, அங்கேயே நிற்கிதுங்க. சின்ன பிள்ளைய தானே, அதுகளுக்கு என்ன தெரியும், எல்லாம் ஃப்ரெண்டு. இந்த நான் நடக்கிறத சொல்கிறேன், உடனே என்ன ஆயிடுச்சு, இப்போ அந்த அப்பா அம்மா வர்றாங்க, உடனே கீழே விழுந்தது 2 அடியை போடுறாங்க, ஒழுங்காக ஓட தெரியாது, இப்படியா கீழே விழுகிறது, இதுக்காக வேண்டிய அவனோட, ஐ எம் டாக்கிங் அபவுட் த ரியாலிட்டி, அவர் ரியல் லைஃப், வாட் வி ஆர் ஃபேஸிங் டுடே. இந்த தூக்கி விட்ட பிள்ளைய அவங்க அம்மா 4 சாத்து அறிவு இருக்கா உனக்கு, அவ தான் விழுந்துட்டாள், நீ முன்னாடி வந்திருப்பிய, கிறுக்கு லூஸு, தோத்துட்டிய, இப்போ ஆனால் உண்மையான அந்த மனிதம், அந்த ஜென்யூனிட்டி, அந்த பிள்ளைய அந்த இடத்துல நீங்கள் வந்து அதை உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணியிருந்தா சூப்பர். நீ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வராட்டியும் பிரச்சனை இல்லை, அந்த பிள்ளைய தூக்குனியே, நீ அருமை, இந்த உலகத்தில் உன்ன மாதிரி ஒரு உனக்கு வந்து எல்லா இதுவும் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த பிள்ளை என்ன செய்யும், வாழ்க்கையில் எங்கே யார் விழுந்தாலும் தூக்கும். இப்போ என்ன இருக்கும், இது தப்பு பொழுக்குன்னு நினச்சிக்கும், இப்படி தூக்கவே கூடாது, இன்னமேட்டு நம்ம மட்டும் ஓடணும், யாரையும் ஓட விடக்கூடாது, அடுத்தவர்கள் ஓடினாலும் இடையில காலை விடணும்னு சொல்லித்தர்றான். அதுக்கு பேர் வெற்றியே இல்லை, நாம் அடைவதோடு நம்மை சுத்தி உள்ளவர்கள். அப்ப முதலாவது செய்தி இது, ரெண்டாவது பெருமானார் இது அந்த ஹதீஸ்ல இதுல எழுதுறாங்க, 15 குணத்துல ரெண்டாவது குணம் தஹய்யத்துல் மஸ்ஜித், 2 ரக்காயத்து பள்ளிகளுக்கு போன உடனே தொழுவது, அது கடன், அது கடன். எந்த பள்ளிக்கு போனாலும், எங்க இறங்கினாலும், அல்லது ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கோம், பள்ளி ஒரு இடத்துல தெரியுது, அதாவது முடிகிற இடங்கள்ல, எல்லா இடத்துலயும் இல்ல, நீங்க தானே ஜெத்து சொன்னீங்க இப்படி போனாலும் இறங்கணும், அப்படி இல்ல, ஒரு வாய்ப்பு கிடைக்குது இறங்கி ஒரு ஒண்ணுக்கு போறோம், ஏன்னா நிறைய நேரங்கள் இந்த மெட்ராஸ் போற ரோடுகள்ல அப்படி வாய்ப்புகள் கிடைக்கும், ஒரு ஹோட்டல்ல இறங்குறதுக்கு பதிலாக ஒரு பள்ளியில இறங்கலாம், எல்லா பள்ளியும் திறந்துருக்கு, நிறைய பள்ளிகளை கட்டி வச்சிருக்காங்க அந்த ரோட்ல. அப்போ அதுல என்ன சொன்னாங்க, இறங்கி ஒது செஞ்சுட்டு ஒண்ணுக்கு போனா, இப்போ டாய்லெட் போனா போயிட்டு 2.5 காயத்து அந்த பள்ளியில இருந்து தொழுது, தகையத்துள் மகிழ்ச்சி, மஸ்ஜிதனுடைய அந்த கண்ணியத்தை அதா செய்த நிலை, அதை முழுமைப்படுத்திய நிலை, இது ரெண்டாவது. எந்த நேரத்தில் தொழுகணும் அப்படிங்கறதெல்லாம் அனுசரிச்சுக்கணும், தொழுகணும்னா எல்லா நேரமும் அல்ல, அந்த காலையில வந்து தொழக்கூடாத நேரங்கள் ஆக இருந்தால், அதே மாதிரி உச்சி சாய்கிற நேரம், இந்த நேரத்தில் தொழக்கூடாத நேரங்கள்ல தொழக்கூடாது, மற்ற நேரத்துலலாம் தொழுகும், இது ரெண்டு. மூணாவது, வியாபாரம் செய்யக்கூடாது, வியாபாரத்திற்குமே கிடையாது, பள்ளி பள்ளிதான், பள்ளிகளுக்குள்ளே வந்து எந்த வகையான வியாபாரமாக இருந்தாலும் அது கூடாதுன்னு எழுதுறாங்க. இல்லைங்க, நாங்கள் இஸ்லாமிய பாதிக்கிறோம்னாலும் தப்பு தப்பு தாங்கிறான், அது வியாபாரம் கூடவே கூடாது, அது எல்லாம் வெளியே. அடுத்து நிறைய நடக்கிறது, நிறைய இடங்கள்ல பள்ளிக்குள்ள வச்சு தான் பிசினஸே பேசுறாங்க, மீட்டிங் பாயிண்டாக பள்ளிவாசல் இருக்கு, சிரமம் இல்லாம இருக்குன்னு. நான் வந்து பொய் சொல்லல, சில இடங்கள்ல பள்ளிவாசல்களை மீட்டிங் பாயிண்டாக ஆகிட்டாங்க, இங்க வந்து வந்துருங்க நம்ம பேசிக்குவோம், வீடு விற்கிறது வாங்குறது பெரிய தவறு, அல்லாஹ்வினுடைய தண்டனையை பயந்து கொள்ள வேண்டும், இது ரெண்டாவது. மூணாவது, வியாபாரம் செய்யக்கூடாது. நான்காவது, சத்தம் போடக்கூடாது. பள்ளிவாசல்கள்ல உள்ள ஹுக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, சத்தமே போடக்கூடாது, இது அமைதிக்குரிய இடம், இறைவனை தொழுவதற்குரிய இடம், அவனை திக்ர் செய்வதற்குரிய இடம், இங்கே வந்து பால் பால்னு கத்துறது. ஏற்கனவே ஒரு ஹதீஸ்ல சொன்னேன், பள்ளிவாசல்களில் அல்லாஹுவினுடைய வேத வசனம் அல்லது ஹதீஸுகளை தவிர வேறு வகையில் வாய்ஸ் உயர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க அதாபை எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள், அது கியாமத்தின் அடையாளங்களில் ஒன்று. நாங்கள் பெருமானார் சத்தமே போடக்கூடாது, அமைதி, சாஃப்ட்னஸ் இங்க, இது நாலாவது. ஐந்தாவது, தொலைந்த பொருட்களை பள்ளிகளில் தேடக்கூடாது, இது அன்னைக்கு போன வாரம் சொன்னேன், அல்லது என் பொருள் இங்க பேனா விட்டேன், பென்சிலை விட்டேன், அல்லது அதை விட்டேன், ஏலான் செய்யறேன், செய்யக்கூடாது, அல்லது ஒரு பொருள் இப்படி கிடக்குது அதையும் ஏலான் செய்யக்கூடாது. அப்ப பெருமானார் சொன்னாங்க, காணா போன பொருளை ஒருத்தர் தேடினார், உனக்கு கிடைக்கவே கூடாதுன்னு அவருக்கு வேண்டி துவா செஞ்சுட்டு போயிடணும், அந்த துவாவை செய்யணுங்கிறாங்க. பெருமானார் சொல்லி கொடுத்த ஒரு துவா, ஒருத்தர் வந்து எந்திரிச்சு சொல்றாரு, என் பொருள் இப்படி கிடைக்கலங்க, உனக்கு அந்த பொருள் திரும்ப கிடைக்காமல் போவட்டுமாகனு சொல்லிட்டு போயிடணுமா பதில் அதுக்கு, அப்படிங்களா அப்படின்னு தேடி கொடுக்குற வேலையை பார்க்க கூடாதுங்கிறாங்க, அது இன்னும் கொஞ்சம் அவனை செய்ய தூண்டும். அதனால ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சுன்னா அந்த இடத்துல கொண்டு போய் எங்கேயாவது வச்சிருந்தா, அல்லது பள்ளிக்கு வெளியே போய் யார்ட்டையாவது கொடுத்துடலாம், அதை இமாம்கிட்டயோ பொறுப்புதாரிகள்ட்டையோ கொடுத்து தேடினா கொடுத்துங்க அப்படின்னா, இல்லைன்னா எடுத்து அந்த மெம்பர் மேல தெரியற மாதிரி வச்சுட்டு அவரா வந்து எடுத்துட்டு போயிட்டே இருப்பாருன்னா, அது இல்லை, ஏலான் செய்யக்கூடாது. இது வந்து அஞ்சாவது. ஆறாவது, ஆயுதங்களை உயர்த்தக்கூடாது. வரிசையை எழுதுறாங்க அதுல, ஆயுதங்களை பள்ளிவாசல்களுக்குள்ளே உயர்த்தி சண்டை போடுதல்களை கூடாது, சண்டை போடுறதுக்காக வேண்டிய ஆயுதங்களை உயர்த்துவது கூடாது. ஏழாவது, வலாயத்த கல்லமு ஃபீஹி பி அஹாதீஸி துனியா, உலக விஷயங்களில், உலக விஷயங்களை எந்த வகையிலும் பள்ளிக்குள்ளே பேசக்கூடாது, உலகம் சார்ந்த விஷயங்களை எந்த நோக்கத்திற்காக வேண்டியும் அது பள்ளிக்குள்ளே பேசக்கூடாது. வலா யத்தஹத்தா ரிகாபன் நாஸ், பள்ளிக்குள்ளே வருகிற போது நாம் எங்கே வருகிறோமோ அங்கேதான் அமர வேண்டுமே ஒழிய பிடரிகளை தாண்டக்கூடாது. ஜும்மால சொல்லுவாங்க இல்லையா, ஆனா சில பேர் அதை வம்படியா ரெண்டு பேரை நபத்தி அங்கிருந்து ஏறி மேல விழுந்து, அவனால அவன் இன்னொரு மேத்த மேல விழுந்து, சில பள்ளிவாசல மஸ்ட் சப்ல வந்து உட்கார்றாரா,
அப்படிலாம் நன்மை கிடையாது. அதுக்கு நீ என்ன செஞ்சிருக்கணும்? பாங் சூறதுக்கு முன்னாடியே வீட்டிலேருந்து கிளம்பி வந்திருக்கணும். நான் 1:30 தான் வருவேன், ஆனாலும் அந்த மொதல் சப்பில் தான் உட்காருவேங்கிறது தப்பான செய்தி. அப்ப ரெகாபன்னாஸ், மனிதர்களுடைய பிடரிகளை தாண்டி தள்ளி கிள்ளி இந்த வேலையை பார்க்க கூடாது. நீ எவ்வளவு பெரிய விஐபி ஆக இருந்தாலும் நீ எங்க வர்றியோ அங்க உட்கார்றதுதான் உனக்கு சால சிறந்த இடம். அல்லாவுக்கு முன்னாலே நீனும் அடிமை, இமாமும் அடிமை, உட்கார்ந்து இருக்க எல்லா பயிலும் அடிமை. அதனால இங்க வந்து அன்இக்குவாலிட்டி, நான் வந்து முக்கியமான ஆள், தலைவர், நிர்வாகி, பொறுப்பு, செக்ரட்டரி, நீ யாரா இருந்தாலும் சரி, அப்ப நீ 12:30 வந்திருக்கணும். ரெகாபை தாண்டுகிற அந்த பழக்கம் பள்ளியினுடைய ஆதாபை கெடுப்பது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வலா யுனாசிஉ ஃபில் மகானி, உட்காருகிற விஷயத்தில் யாரோடும் சண்டையிடக் கூடாது. வலா யுனாசினா சண்டை, அது நிறைய நேரத்தில் தள்ளி உட்காருங்க. அங்கிட்டு ஏங்க தள்ளுனா என்னங்க, இவங்க கொஞ்சம் தள்ளி உட்கார மாட்டீங்களா கேட்பானா இல்லையா, நடக்குதா இல்லையா? இந்த வேலையை செய்யக்கூடாது. உனக்கு அந்த இடம், இஃப் யூ ஆர் ஃபிட் ஃபார் தட் பிளேஸ் யூ கேன் சிட், அதர்வைஸ் இல்லை, அவ்வளோதான். உன்னால் அந்த இடத்துக்குள்ள உட்காந்துக்க முடியும்னா அல்லாண்ட உட்காந்துக்க, இல்லை உட்கார முடியாது அப்படின்னு சொன்னால் அவர்களாக பார்த்து நவந்து கொண்டால் சரி, அவர்களுக்கும் பாடம் நடத்துகிறது. அப்படி நவர்றதுக்கு ஒருத்தர் ஒரு இடத்துல வாய்ப்பு இருக்கு, இங்கே கொஞ்சம் இடம் கிடக்கு, இங்கே கொஞ்சம் இடம் கிடக்கு. ஒருத்தர் நடுவில் உட்காந்துருக்காங்கன்னா யாராவது வர்றாங்கன்னு தெரிஞ்சுன்னா இவர் கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கணும். இவர் போட்டு அவரை தள்ளி இந்த வேலைகளை பார்க்க கூடாது. இது பழைய அப்படி அவர் தள்ளலை, அவருக்கு விளங்கலைன்னா அந்த இடத்துல சண்டை போடக்கூடாது, நீ பின்னாடி உட்காந்துக்கணும். அதனால ஒன்றும் நடந்துட போறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. முக்கியமான ஒரு செய்திங்க. இப்ப இதெல்லாம் நம் தப்பு செய்யக்கூடிய செய்திகள், அதனால கொஞ்சம் அழுத்தமா பேச வேண்டியிருக்கு. இந்த தள்ளிக்கே உட்கார்ந்துக்க போய்க்க வந்துக்கங்கிற வேலையை நம்ம அதிகமான நேரங்கள்ல நம்மள தெரிந்தோ தெரியாமலோ பல பேர் பாக்குறோம். அதை விட மோசமா நிறைய பேர் பார்க்கக்கூடிய வேலை இது. அது என்ன அப்படின்னு சொன்னா, சப்புல நிக்கும் போது, இது சொல்ற நல்லா கேளுங்க, இந்த இது குணத்தை, சப்புல நிக்கும் போது கொஞ்சோண்டு இடம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அதுக்குள்ள பூந்து இருக்கவன் தொழுவையே கெடுக்கிற மாதிரி நிக்க கூடாதுங்கிறான். இது நிறைய நேரம் செய்யணும், சரிமா இல்லையா? இல்ல முன்னாடி சப்புல நிக்கிறவரே ஒருத்தர் கூப்பிட்டுக்கிறார், வாங்க வாங்க பரவாயில்ல நின்னுக்கோன்னு, இங்கிட்டு எங்கிட்டு இது கெட்டுறதுன்னே தெரியல, இங்க கெட்டி அங்க கெட்டி. அவன் ருக்குவு போகும்போது பாதிதான் போவான், சுஜூதுக்கு போகும்போது இன்னும் கொடுமை, சில பேருக்கு உள்ளே போக முடியாது. அவர் நிக்கிறது கொஞ்சமா இருக்கும், சுஜூது போகும்போது கொஞ்சம் பெருசா இருப்பாரு. இவ இதை வந்து அந்த இடத்தினுடைய சூழலை ஒருத்தர் நிக்க முடியுமா? அப்படி இல்லைன்னா அல்லான்னு தள்ளி நின்னுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி நின்னுங்கன்றது. அந்த இமாம்கள் வந்து நீங்க நெருக்கி நில்லுங்க நெருக்கி நின்னுங்கன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் நிம்மதியாக தொழுகிற அளவுக்கு நிக்கிறது பேர் தான். நல்ல இடைவெளி இடைவெளி விட்டு நிக்கிறதுக்கல்ல, ஒரு சாதாரணமா ஒரு காலை வச்சா என்ன செஞ்சுக்கணும், கரெக்டா நிக்கிறது மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம காலும் பக்கத்துல நிக்கிற ஒரு காலும் சரியாக இருக்கிறது மாதிரி இருக்கணும். நம்ம சுஜூதுக்கு போகணும், எந்திரிக்கணும். இதுல நிறைய நேரங்கள்ல நம்ம தப்பு செய்யறோம். கொஞ்சம் இடம் கிடைச்சுன்னா இன்னொருத்தனை கொண்டு வந்து நுழைக்கிறோம், அவன் நிக்க முடியாம தடுமாறி அவரும் தொழுகையை கெட்டு நம்மளும் கெட்டு போகுது. இதுல இன்னும் கொஞ்சம் மோசமானது என்ன தெரியுமா, கரெக்டா அந்த சுபுல இந்த தொழுகையில நேர ஒது செஞ்சுட்டு அந்த தண்ணியோட வருவான். தப்பு வந்து என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, அல்லான் அவர் பாட்டுக்கு நின்றுவாரு, நம்ம அப்பந்தான் வீட்டுல தொடச்சிட்டு கிடச்சிட்டு சட்டையை போட்டு போவோம். அவன் வந்து இடிப்பான்ல, இந்த இடம் பூரா தண்ணி ஆயிரும், நமக்கு அந்த தண்ணி சில்லுன்னு பட்டுக்கிட்டே இருக்கும். தப்பு, அடுத்தவர்களை எல்லா வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன், இந்த தண்ணி பட்டாதான் என்னங்கிறது இல்ல, அவர் அதை அசூசையா ஃபீல் பண்ணுவார். அங்க நிக்கிறவர் அவனுக்கு அந்த தண்ணி காஞ்சிரும், சட்டையில உள்ள தண்ணி காயாது. நம்மளே பல நேரத்துல அந்த மாதிரி அனுபவம் நமக்கு இருந்திருக்கும். அவன் பாட்டுக்கு வந்து நம்ம மேல பூரா பூசி எடுத்துருவான், இந்த குத்தாலத்துல எண்ணெயை தேய்ச்சிட்டு சில பேர் குளிக்க வருவான், நம்ம அப்பதான் குளிச்சுட்டு வெளியே வருவோம், அவன் கரெக்டா என்ட்ரி ஆகுவான். அவன் மொழு மொழுன்னு மேல இருந்து என்னது, நம்ம அல்லானு சோப்புலாம் போட்டு குளிச்சுட்டு வெளியே வரும்போது நம்ம மேல பூரா தடவிடும் அந்த எண்ணெயை, எவ்வளவுதான் தேய்ச்சாலும் போவாது. அந்த மாதிரி தான் இந்த கதை, பள்ளிவாசல்கள் வந்து இடிச்சு அந்த ஒதுவினுடைய தண்ணியோடு. அப்பன்னா நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்க கைகளை கொஞ்சம் இது பண்ணி, அடுத்தவங்களுக்கு எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணிருக்க கூடாது. பல்லு தேய்க்காததுனால அல்லது வாட வர்றதுனாலயே நீ அப்படி நிக்க கூடாதுன்னு சொல்லுது இஸ்லாம் அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தன் சட்டையில் அது போய் அப்படியே அவன் சலாம் கொடுக்குற வரையும் அவன் இடம் அந்த இடம் சில்லுன்னு இருந்துகிட்டே இருந்து அவனுடைய தொழுகையினுடைய கான்சன்ட்ரேஷன் மாதிரி எவ்வளவு பெரிய சிரமம் அது. அப்ப இந்த இடத்துல தொழுகையில கரெக்டா சப்புகள்ல நிக்கணும், ஆனா கொஞ்சம் இடம் மட்டும் பாக்கி இருக்குதுன்னா அந்த இடத்தை நாம புள்ள பண்ணணும்னு நினைக்க வேண்டிய தேவையில்லை, அதனால அடுத்தவர்களுக்கு சிரமமாகும். வலா எமுரு பைன எதையில் முசல்லி, இதுவும் ஒரு முக்கியமான சட்டம், தொழுதுகிட்டு இருக்கும் போது இடையில போக கூடாது. இடையில அது நிறைய பேர் நமக்கு அந்த புரிஞ்சிருக்கு, ஆனா ஹதீஸ்ல பெருமானார் சொன்னாங்க 40 ஆனாலும் இடையில் போகாது. அது 40 நாளா 40 வருஷமா எதுவுமே பெருமானார் சொல்ல, கண்டிப்பாக சொன்னார்கள்.
தொழுகிற போது அடுத்தவர்களுடைய தொழுகைக்கு இடையில கிராஸ் பண்றதுக்கு உரிமை இல்லை. அப்படியே ஒருத்தன் கிராஸ் பண்ணி அவனை ஒருத்தன் தடுத்து அவன் செத்து போயிட்டானாலும் கூட அவனுக்கு கிசாஸ் கிடையாது. ஒருத்தர் அப்படி போறார், தடுக்கிறதுக்கு உரிமை உண்டு. நம்மளுடைய இந்த இதுக்குள்ள இப்படி உள்ள வர்றாரு அப்படின்னு சொன்னா இப்படி கையை காட்டலாம், நான் தொழுகிறேன்பா அப்படிங்கிறதுக்கு. இப்படி கையை வெளிநாடுகளில் அது பழக்கம் உண்டு, இப்படி கையை காட்டுவாங்க. அந்த கையை காட்டுவதிலே கொஞ்சம் இப்படி வேகமா இப்படி நீட்டார், அவர் கீழே விழுந்தார், செத்து போயிட்டாருன்னா கூட கிசாஸ் கிடையாதுன்னாங்க. அந்த அளவுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குது. அப்ப தொழுகிறவருக்கு இடையில் நாம் போகக்கூடாது. அதுக்கு அப்ப கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும், அல்லது எந்த வழிகள் கிடைக்கிறதோ அப்படி போகணும். குறுக்க நேரடியாக போவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. வலா எபுசு, எச்சி துப்பக்கூடாது. தொழுகையில பள்ளியில வந்தா எச்சி துப்பக்கூடாது. யாருங்க எச்சி துப்புவா அப்படின்னு கேட்கலாம். முன்னாள் காலங்கள்ல அப்படி பழக்கங்கள் இருந்தது. இன்னைக்கு என்ன செய்யறாங்க, ஜன்னலுக்கு வெளியே அங்க சில பேருக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்கும், சும்மா சுத்தோன்னு துப்பிக்கிட்டே இருப்பான். அந்த எச்சியை துப்புறது ஒண்ணு, சும்மா வாயில பக்கத்திலே, இது நிறைய பேர்த்து இந்த பழக்கம். அவருக்கு இது செய்யறமேன்னு கூட தெரியாது, வித்தவுட் அவேர்னஸ், அந்த மேனரிசம்னு சொல்லுவாங்க, என்ன செய்யறோம்னு அவருக்கே தெரியாம ஒரு செயலை செய்யறது. நான் இது மாதிரி ஆளுகளை பார்த்தீங்க, தூம்பார் பக்கத்துல நம்ம உட்காந்துருப்போம், அவரு அதை வந்து அவருக்கு பெருசா தெரியாது, ஆனா என்னடா இவன் இப்ப துப்புறானா இப்படி அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது எச்சியையும் துப்புதல் கூடாது. ஒலா எத்தனா காரி துப்பக்கூடாது, சளிய. முன்னாடி எச்சின்னது வெறும் எச்சிலை துப்புவது, ரெண்டாவது காரி அந்த சளியை துப்புறது இருக்குல்ல ஏதாவது ஒரு இடத்துல, திரும்ப அவர் போகிற போது இன்னொருத்தர் அதுல காலை வச்சுட்டார் அப்படின்னு சொன்னா அவர் சிரமப்பட திட்டுவாரு, ஏன்னா இப்படி எச்சை துப்பி வச்சுட்டு போயிருக்கான், அப்ப வீணா போனவனா இருப்பான், அவர் அந்த காலை தூக்கிட்டே நடப்பார், அந்த சங்கடங்கள். மூணாவது வலாயத்த மஹத், மூக்குகளை இங்கே சிந்தக்கூடாது. இதெல்லாம் ஒழுக்கமாக பெருமானார் சொல்லி தர்றாங்க. அப்ப ஏன் அப்படின்னா ஹதீசுகள்ல வருது, நயம் சொல்லா லட்சம் சொல்றாங்க, ஒருத்தர் அப்படி இதை பின்னாடி அந்த ஹதீஸ் வருதுன்னு நினைக்கிறேன். இப்ப அந்த பள்ளிகள்ல அப்படி துப்பிட்டு இருந்தாங்க, வெறும் மண்ணு மட்டும் இருக்கும். நம்மள மாதிரி இன்னைக்கு மொசைக் தரைகள் அங்க கிடையாது, அதனால அங்க பள்ளியில என்ன செய்வாங்கன்னா கீழே துப்புற பழக்கங்கள் பெருமானாருடைய காலத்துல இருந்தது. அதனால அதை பெருமானார் தடுத்தாங்க. வலா எஃப்ராஹு, நெட்டில் முறிக்க கூடாது. பள்ளியில வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா சும்மா உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நம்ம என்ன செய்வோம், சும்மா இருக்கும்போது இப்படி இந்த இதை இப்படி போட்டு பார்ப்போம், டக்கு டக்குன்னு சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கோம், தொழுது முடிச்சுன்னா என்ன செய்யும் தெரியாது, அல்ல துவா ஒதுக்கிட்டே சில பேர்லாம் போடுற ஆளு உண்டு, அது அப்படியே பழகிறோம், அவருக்கே தெரியாது துவா ஒதுக்கிட்டே இப்படி என்னங்க இப்படி துவா ஒதுக்கிட்டு இப்படி கையம்னா. வலா அவர் நெட்டில் முறிக்க கூடாது. வலா யாபத் விஷயம் மின் ஜசதி, தன்னுடைய உடலில் ஏதாவது ஒரு இடத்தில் விளையாண்டு கொண்டு இருக்கக்கூடாது. சில பேருக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்கும், சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது இப்படி நோண்டிக்கிட்டே இருப்பார், அவர் என்ன செய்யறாருன்னு அவருக்கே தெரியாது, காலை பிடிச்சி இப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பார். சில பேர் இந்த காலை ஆட்டிக்கிட்டே இருப்பான் ரொம்ப நேரம் அப்படி உட்காந்துருக்கும் போது, ஏங்க இப்படி காலாட்டுறீங்கன்னா நான் எங்க ஆட்டுறேன் பாரு, அப்புறமா பார்த்தா தான் அவருக்கே தெரியும் காலை ஆட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த பழக்கம். அதே மாதிரி சில பேர் கைகளில் விளையாடுவது, கால்களில் விளையாடுவது, தன்னுடைய கையால் வேற இடத்துல உடம்புல வச்சு தேய்ச்சிட்டே இருக்கிறது, இல்லை இந்த கைகளை எப்படி வச்சு ஆட்டிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள். ஒலா யாபத் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி உண்டான உடலில், தன்னுடைய உடலில் வேறொரு பகுதியில் விளையாடுகிற காரியத்தை செய்யக்கூடாது. வாய் யுனஸ்ஸஹ அனின் நஜாசாத்தி வஸ்ஸிபியானி வல் மஜானின், பள்ளிவாசல்களில் குழந்தைகளை விட்டும் நஜாசத்துகளை விட்டும், அதாவது அசுத்தங்களும் கொஞ்சம் மென்டலி ரிட்டார்டட், கொஞ்சம் விவரம் புரியாத அந்த மனிதர்களை விட்டும் பள்ளிவாசல்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், அவங்கள உள்ள விடக்கூடாது. குழந்தைகள் ஓரளவுக்கு மேலே வர்ற வரை, ஏன்னா குழந்தைகளுக்கு தெரியாது, திடீர்னு சிறுநீர் கழிச்சிரும், திடீர்னு எதையாவது போட்டுரும், திடீர்னு துப்பிடும், திடீர்னு விளையாடும், இங்கிருந்து அங்கே ஓடும், இதனால சொன்னாங்க. அந்த வயதுக்கு மேல் போன குழந்தைகள் இது புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொன்னால் அப்போ பிரச்சனை இல்லை, கூட்டு வரலாம். இக்காமத்தில் ஹுதூத், ஹத்துகளை பள்ளிகளில் நிறைவு செய்யக்கூடாது. ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் ஜினா செஞ்சிட்டார், அவருக்கு கசையடி அடிக்கணும், பள்ளியில் வச்சு அடிக்க கூடாது, வெளியே கொட்டு போயிடும். ஒருத்தர் சாராயம் குடித்து விட்டார், அவருக்குரிய கசையடி அடிக்கணும், பள்ளியில் வச்சு அடிக்கக்கூடாது. இப்போ எதெல்லாம் ஹுதூதுகள் இஸ்லாமிய ஷரியத்தினுடைய வரம்புகளிலே தண்டனை சட்டமாக இருக்கிறதோ அதை பள்ளியிலே வைத்து நிறைவு செய்யக்கூடாது. அல்லாஹுவினுடைய திக்ரை அதிகமாக பள்ளியிலே செய்ய வேண்டும். வலா யஃபல் அன்ஹு, பள்ளியில் வந்ததிலிருந்து திரும்ப போகிற வரை அந்த எண்ணத்தை நாம் விட்டுவிடக்கூடாது, காஃபிலாக இருக்கக்கூடாது. ஃபைதா ஃபஅல ஹாதிஹில் ஹிஸால், இந்த செயல்களை இந்த பதினஞ்சையும் ஒருத்தன் செஞ்சா பக்கத்து அத்தா ஹக்கல் மஸ்ஜித், அவன் மஸ்ஜிதினுடைய கண்ணியத்தை நிறைவு செய்தான் என்று அர்த்தம். வகானல் மஸ்ஜிது ஹிருசன் லஹு வ ஹிஸானம் மின ஷைத்தானிர் ரஜீம், அவனுக்கு இந்த பள்ளி பாதுகாப்பானதாக இருக்கும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுகளை அது ஒவ்வொன்றையும் ஒன்னா எடுத்து இந்த பதினஞ்சையும் இந்த குணத்தை நமக்கு கோர்த்து தந்திருக்கிறார்கள். ரெண்டாவது ஒரு முக்கியமான ஹதீஸை இந்த இமாம் எழுதுறாங்க, அது வாட் போகுது, இன்னல் மசாஜித் அன்னல் மசாஜித இர்தஃபா பி அஹ்லிஹி இல ஸமா யஸ்கூஹும் இலல்லாஹ், பள்ளிகள் அல்லாஹ்வினிடத்திலே கொண்டு வரப்படும், அதில் உள்ள மனிதர்களை பற்றி அது அல்லாஹ்வினிடத்திலே கம்ப்ளைண்ட் பண்ணும், அலகேட் பண்ணும், அலகேஷன் வைக்கும்,
இவன் என்ன லிமா எத்த ஹத்தூன ஃபீஹி மின் அஹாதீஸி துன்யா, மார்க்கம் அல்லாமல் வேறு எந்த செய்திகளை எல்லாம் இவர்கள் பள்ளியில் பேசினார்கள் என்பதை பள்ளி நாளைக்கு அல்லாஹ்வினிடத்திலே வந்து சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் சில ஹதீஸுகள் இருக்கிறது, அதை இன்ஷால்லா வர்ற வாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஹதீஸிலிருந்து இன்றைக்கு இந்த படித்த இந்த செய்தியில அல்லாஹு தஆலா சொல்றான், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா ஒரு வார்த்தையை சொல்றான். இதுல அந்த மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணம் சொல்லிட்டு ஃபீ புயூத்தின் அது நல்லா அதுல தஸ்பீஹ் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை எல்லாம் சொல்றான். திக்ர் என்றால் என்ன, தஸ்பீஹ் என்றால் என்ன, உதுகுருல்லாஹ திக்ரன் கசீரன் வஸப்பிஹூஹு புக்ரதன் வ அசீலா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுவை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள், காலையில் மாலையில் தஸ்பீஹ் செய்யுங்கள்னு சொல்றான். குர்ஆன்ல இந்த ரெண்டு வார்த்தையும் அதிகமான இடங்கள்ல வருது. இப்ப நம்மள்ட்ட தஸ்பீஹ் செய்யறதுன்னா என்னன்னு கேட்டாலும் திக்ர் செய்யறதுனால என்னன்னு கேட்டாலும் ரெண்டும் ஒண்ணுன்னு தான் சொல்லுவோம். திக்ர் செய்யுங்க, தஸ்பீஹ் செய்யுங்க அப்படின்னா ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா குர்ஆனுடைய பார்வையில் அதற்கு ரெண்டுக்கும் மத்தியில வித்தியாசம் உண்டு, சம் டிஃபரன்சஸ். அது என்ன டிஃபரன்சஸ் அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நான் சொல்றேன் விளக்கமா. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த ரிஜாலுன் லாத்துல் ஹீஹிம் திஜாரத்துன் வலா பையோன் அப்படிங்கக்கூடிய அந்த ஆயத்து இருக்குல்லவா, அது ஒரு முக்கியமான ஆயத்து. அதுக்கு முன்னாடி இந்த ஆரம்ப ஆயத்துல உள்ள ஒரு செய்தியை சொல்லிடுறேன். அதின அல்லாஹு அன் துருஃபா, அதின அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து பெர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன். அதின அப்படிங்கக்கூடிய அரபி வார்த்தைக்கு குர்ஆன் என்பது அதனுடைய வார்த்தையின் ஆழத்தில் தான் அதனுடைய அந்த ரகசியம் அடங்கி இருக்கிறது. அதனுடைய ஜிலேபி, அதனுடைய லட்டு இந்த வார்த்தைக்கு உள்ளதான் இருக்கு. வெறும் அர்த்தங்களில் வெறும் வார்த்தைகளில் அல்ல, இதனுடைய இன்டெப்தஸ். இன்னைக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகிற மூமின்களிடத்திலே எதிர்பார்க்கிற அவனிடத்தில் வளர்க்கப்பட வேண்டிய ஒரு குணாதிசயத்தை குறித்து அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல சொல்றான். நல்ல கவனமா கேட்கணும். இஃப் யூ ஆர் முஸ்லீம், இஃப் யூ வாண்ட் டு பிகம் அஸ் எ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் முஸ்லீம் நம்ம இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் எந்த குணத்தை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறத மிக முக்கியமான இடத்துல அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்றான். இதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் அதின அப்படின்னு சொன்னா அனுமதி அளித்தான். அல்லாஹ் அவனுடைய பெயர் உயர்த்தப்படுவதற்கும், பள்ளிகளிலே இந்த பள்ளிகள் அலங்கரிக்கப்படுவதற்கும் சுத்தமா வைக்கப்படுறதுக்கும் அல்லாஹ் அனுமதித்தான் அர்த்தம். ஆனா தர்ஜுமாக்கல்ல தப்சீர்கள்ல இதுக்கு என்ன விளக்கம் இல்லை, அல்லாஹ் ஆர்டர் போட்டான்னு எழுதியிருக்காங்க. இப்ப இதுக்கு பின்னாடி இந்த அதின என்கிற வார்த்தை ஏன் அல்லாஹ் ஆர்டர்னு சொல்லணும், நேரடியாவே இட் இஸ் ஆர்டர் யா அப்படின்ட்டு போயிடலாம். என்ன பல பட இடத்துல அல்லாஹ் அப்படி சொல்றான், நான் அவர்களை ஏவுகிறேன், நான் உங்களை ஏவுகிறேன்னு பல இடத்துல வருது. அதே மாதிரி அல்லாஹ் இங்க சொல்லலாம். ஆனா அல்லாஹ் இந்த இடத்துல அதினங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். ஏன் இந்த கேள்விக்கு பல இமாம்கள் விளக்கம் எழுதி இருந்தாலும் ரூஹுல் மானி என்று சொல்லுகிற அந்த கிதாபினுடைய ஆசிரியர் அற்புதமான விளக்கத்தை எழுதுகிறார். ரூஹுல் மானி என்று சொல்லுகிற அந்த குர்ஆனுடைய அர்த்தத்தினுடைய ரூஹ், இந்த சோல் ஆஃப் த வேர்ட்ஸ் ஆஃப் குர்ஆன் அப்படிங்கறது அவருடைய அந்த தஃப்சீர், அது எழுதி இருக்கக்கூடிய அந்த தஃப்சீர், ஒரு அற்புதமான விளக்கத்தை எழுதியிருந்தார். உண்மையிலே ரொம்ப இந்த இடத்துல அல்லாஹு இது அதினங்கிறது ஒரு மூணே மூணு சொல் கொண்ட ஒரு வார்த்தை, அதுல ஒரு பெரிய டோரை ஓபன் பண்றான், ஒரு பாடத்தை நடத்துறான் நமக்கு. இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த பாடத்தை மனசுல ஏந்திட்டு போனோம். இந்த அதின அப்படிங்கிறதுக்கு இமாம் அவங்க எழுதுறாங்க, ஒரு மூமின், ஒரு முஸ்லிம், ஒரு ஒரு அல்லாஹுவினுடைய அடியான் இருக்கிறானே, அவன் நல்ல காரியங்களை செய்வதில் எந்த அளவுக்கு முனைப்போடு இருப்பான் என்று கேட்டால் ரொம்ப ரெடியா இருப்பான். இப்ப ஒரு ஆண்டான், ஒரு ஒரு எஜமான், ஒரு அடிமை இருக்கான். அந்த அடிமை என்ன அப்படின்னா, அந்த எஜமானனுக்கு ரொம்ப பிடித்த அடிமை, ரொம்ப கரெக்டா தன்னுடைய எஜமானுடைய விஷயத்துல நடந்துக்குவான். அந்த மாதிரி அந்த அடிமைகள் இருக்கிறார்களே உலகத்தில், எஜமானர் ஆர்டர் போடுறது வரையும் பொறுத்துக்க மாட்டான், அவனே ரெடியா இருப்பான். 9 மணிக்கு காய் மார்க்கெட்டுக்கு போகணும், வீட்டு வேலைக்கு ஜாமான் வாங்குறதுக்குன்னா அவன் பையக்கியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியா உட்காந்துருப்பான். அந்த அடிமை, நான் சொல்றது விளங்குதா, அந்த அடிமை என்ன செய்வான், 8:30 பைய எடுத்து வச்சுட்டு 9 மணிக்கு எஜமான் வீட்டை விட்டு வருவாரு. நம்ம இப்ப பையக்கியெல்லாம் எடுத்து வச்சிருந்தா 9 மணிக்கு அவர் வந்த உடனே அவர் கூட போகணும், அல்லது போய் நம்ம காய்கறி வாங்க போகணும்னு அந்த ஃபுல் ஃபிளெட்ஜில் தன்னை 8:30 ரெடி பண்ணிடுவான். காலையில் அவர் எந்திரிச்சு எஜமான் குளிச்சுட்டு கதவை திறந்துட்டு வெளியே வர்றார், பார்க்குறார் மேலே கூட இருக்கு, பை இருக்கு, எல்லாம் வாங்க போறதுக்கு இருக்கு. இப்போ எஜமான் இப்போ என்ன சொல்லுவார், என்ன சொல்லுவார், ஏய் மார்க்கெட்டுக்கு போகணும் இன்னும் ரெடி ஆகலையா அப்படியா கேட்பாரு,
போமா? போமா? சரி கிளம்பு. வித்தியாசம் விளங்குதா? இன்னொரு அடிமை இருக்கான் கிளம்புற, தூங்கிட்டு இருக்கான் 8:30 மணிக்கு. அங்கிருந்து அப்ப குளிச்சுட்டு அவர் ரெடி ஆகி வீட்டிலேருந்து வெளியே வர்றாரு. கடைக்கு போகணும், சாவி எடுத்துட்டு வரணும், இவன் தான் வந்து கடையை திறக்கணும். ரூம்ப போய் திறந்தா தூங்கிட்டு இருக்கான். என்ன செய்வாரு? ஓங்கி ஒரு மீதி, 8 மணிக்கு கடை திறக்க போனா இப்படி தூங்கிட்டு இருக்க, எத்தனை தடவை நான் உனக்கு சொல்ல எந்திர. வித்தியாசம் இருக்கா? அந்த முதல் சொன்ன அடிமை இருக்கானே பையோட உட்கார்ந்துருப்பான். எஜமானனுடைய ஆர்டர் இருக்குல்ல, அனுமதிக்கும். இந்த இடத்துல நல்லா சொல்றான், ஒரு அடிமையினுடைய ஸ்தானத்தில் மூமின்களே நீங்கள் எப்படி தெரியுமா இருக்கணும்? நான் சொல்லி நீங்க கெட்டுங்க, அந்த பள்ளிவாசல்களை இப்படி வையுங்க, புதுப்பியுங்க, அதில் அசுத்தங்கள் இருக்கக்கூடாது, நாற்றங்கள் இருக்கக்கூடாது, அது மனமோடு இருக்கணும். இப்படி எல்லாம் நான் ஒண்ணு ஒண்ணுக்கு ஆர்டர் போட்டு செய்யக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் அல்ல, மூமின்கள் அல்ல. சாஹிபுல் குரான் கிடையாது. ஒரு குரானை உணர்ந்தவர் அப்படி செய்ய மாட்டார். அப்ப என்ன செய்வாரு? எப்படா அனுமதி தருவான் அல்லாஹ் ஊ அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய செய்தி அல்ல. அந்த இடத்த அந்த ஆயத்தை படிச்சுட்டு அப்படியே அழுதுட்டேன். ஒரு அடிமை எப்படி முழுமையாக அடிமையாக இருக்க முடியும் என்பதற்கு குர்ஆன்ல மற்ற இடங்கள்ல எல்லா இடத்திலையும் அல்ல, ஒரு வார்த்தை சொல்லி தருகிறது. ஒரு வார்த்தை சொல்லி தருகிறது. அப்ப ஒரு மூமின் எவ்வளவு ஈகரோட அவன் இருப்பான் இந்த வேலைகளை செய்யறதுக்கு. அல்லாஹ் தரமாட்டானா அனுமதிய, நாம் இதை செய்ய மாட்டோமா? அப்ப அவனுடைய ஹோல் தாட் ப்ராசஸ், அவனுடைய எல்லா வகையான சிந்தனைகளும் இதை சார்ந்தே இருக்கும். எப்ப என்னுடைய இறைவன் எனக்கு அனுமதி தருவான், அப்பெல்லாம் இந்த மனுஷன் முழுமையான அடிமையாகிறான். பெருமானார் சொன்னாங்க, யாரு சொல்லா உங்களை அல்லாஹ் எப்படி கூப்பிடுறதுன்னு கேட்டு வர சொன்னான்னு வந்து கேட்டாங்க. ஜிப்ரீல், உங்களை எப்படி கூப்பிடணுமா? நீ எப்படி கூப்பிட்டா உங்களுக்கு பிரியமா இருக்குமா? அல்லாஹுக்கும் பெருமானாருக்கும் இடையில் நடந்த அந்த சம்பாஷணைகள் நிறைய வந்து இந்த சமூகத்திற்கு பிரயோஜனம், ரொம்ப அந்த என்னது ஒரு ஒரு நமக்கு ஒரு உணர்வூட்டுகிற வார்த்தைகளில் பெரும் ஜிப்ரீல் வந்து கேட்டாங்க, அல்லாஹ் அவங்களை எப்படி அப்துன்னு கூப்பிட சொல்லுனாங்க. அடாடா, நபின்னு கூப்பிட சொல்லியிருக்கலாம்ல, ரசூல் கூட சொல்லிருக்காங்க, எதுவுமே வேணாம், முகம்மதுன்னு கூப்பிட சொல்லுப்பா, அல்லாஹ் வச்ச பேர் தானே அந்த முகம்மது, அதை கூப்பிட சொல்லுப்பா, அப்துன்னு கூப்பிட அப்துல். இந்த அடிமைத்தனத்தை விளங்கி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பெருமானா சொல்ல முஹம்மது ரசூலுல்லா எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். என்றைக்கு நீங்கள் அடிமை ஆகிறீர்களோ, நீங்க அடிமைஸ்தானத்தில் இருக்க வேண்டியவங்கல்ல. அல்லாஹ் தூக்கி பிடிச்சிட்டான், அதை அப்படி மாத்திட்டான், முஹம்மது ரசூலுல்லா. வேற யாருக்கும் அப்படித்த ஒரு வார்த்தை அல்லாஹு தஆலா ரசூல் என்கிற வார்த்தையை சொல்லி எல்லாம் சொல்லல குர்ஆன்ல. நபி பேரை சொல்லி அழைத்து இருக்கிறான். ஆனா இங்க அல்லாஹ் சொல்லும் போது பெருமானாரை விளக்குகிற துணி அவங்க யார் தெரியுமா? He is not a ordinary man, Muhammad. He is a Rasul of mine. அந்த அந்த அவங்களுக்குரிய அந்த தனி மரியாதையோட அல்லாஹ் பேரை சொல்லி அழைச்சான். ஆனா பெருமானார் கூட சொன்னது, அவங்க அந்த ஸ்தானத்திலே இருந்தாங்க, நான் அப்துதான், என் அல்லாவுக்கு என் எஜமானனுக்கு நான் எவ்வளவு அபுத்தாக முடியுமோ நான் கீழே போகிறேன். இது சொல்லுவானா, இது சொல்லுவானா, அதை செய்யணுமா, இதை செய்யணுமா, ஐ எம் ரெடி. அல்லாஹ் தஆலா அப்படி வானத்துக்கு மேல வரை எம்பெருமானரை உயர்த்திட்டாங்க. அந்த குணம் வேணும்னு இதுல சொல்றாங்க. அந்த குணம் எங்கிருந்து எடுக்கப்படும்னா பள்ளிவாசல்கள் இருந்து எடுக்கப்படும், இருந்து அது உருவாகும். அந்த மூமினுடைய உள்ளத்தில் எரிந்து கொண்டிருக்கிற அந்த எரிப்பு நெருப்பு, அந்த ஒளி இருக்கிறது, அந்த ஜோதி அணையாமல் பாதுகாக்கப்படுவதற்கு இதுதான் பெட்ரோல், இதுதான் ஃபியூல்ஸ், இதுதான் உன்னை ஷேப் பண்ணும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் புரிகிற அறிவை உங்களுக்கும் எனக்கும் இன்னும் முடியல. இட்ஸ் கோயிங் ஆன், கோயிங் ஆன். ஒருத்தர் கூட கேட்டாச்சு, என்ன செய்யறது? நான் அன்னைக்கும் சொன்னது அதுதான், மௌத்து வரையும் குரானை முடிக்கணும்லாம் நமக்கு ஆசை இல்லை. இதை முடிச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த கடலுக்குள்ள இறங்கி தத்தளிச்சு முத்தெடுத்து அந்த அதுல உள்ள அந்த அந்த சுவையை சுவைச்சு மௌத்து வரையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், அப்படியே மௌத்தாயிருந்தோம், அவ்வளவுதான். வேற இதுல இருந்து பெரிய முடிச்சு விட்டோம் நாங்கள் குரானைன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? இப்ப முடிச்சுட்டு அடுத்து எங்க போக போறோம்? என்னால இதை தாண்டி போக முடியல. நான் வந்து இதை ஃபார்மலா அல்லது வந்து இதை வந்துட்டு ஏதோ ஒரு அஃபீஷியலா பண்ற மாதிரி அப்படிலாம் பண்ணல. நான் என்ன விளங்குகிறேனோ, எனக்கு என்ன புரியுதோ, அல்ல என் கல்புல என்ன போடுறானோ, எனக்கு என்ன அந்த லத்தத் கிடைக்கிறதோ, வாட் ஐ எம் கெட்டிங் டேஸ்ட், அதை நீங்களும் உணரணும், உங்களுக்கும் புரியணும், நீங்களும் வரணும். இந்த குரானுக்கு பின்னாடி அப்படி தொட்டி தடவி அதை பிடிச்சிக்கிட்டே ஒரு குழந்தைய மாதிரி அல்லாஹ் சொன்ன வார்த்தை அல்லாஹ் சொன்ன வார்த்தைன்னு இருக்கிற காலமெல்லாம் மௌத்து வரையும் போய் அப்படி கபருக்குள்ளே போய் இந்த குரானையும் கையில் பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அதை தவிர இதை முடிச்சு போட்டு அடுத்த வேலை என்ன இருக்கு? அதனால வி ஆர் மூவிங், இன்ஷால்லா போவோம். இன்னும் காலங்கள் இருக்கிறது. அல்லாஹ் நம்மளை எவ்வளோ நாள் வாழ வைக்கிறானோ அவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்போம். இந்த விஷயங்கள் ஆனால் தெரியாது. இப்போ இந்த பள்ளியை பற்றி இவ்வளவு பேசியிருக்குமே, உங்களிலே நீ நான் நினைக்கிறேன் நீங்கள்லாம் என்னுடைய என்னை விட வயதிலே மூத்தவர்கள் சின்ன பிள்ளைகள் இருக்காங்க, என்னை விட உங்களுக்கெல்லாம் இந்த அறிவுகள் கிடைச்சிருக்கு. நான் நிறைய புதுசாக படிக்கிறேன், எனக்கு நிறைய புதிய விஷயம். நான் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேப் மை செல்ஃப், என்னை நான் உருவாக்கி கொண்டு அந்த டேஸ்ட்டை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இது முடிக்கிற கதையெல்லாம் இல்லை, யாரும் வருத்தப்பட வேண்டாம். சில பேர் கேட்டாங்க என்ன இது போயிட்டே இருக்கு, அப்படித்தான் போவோம், வேறு வழியே இல்லை. சூரத்து நூற போன ரமதானுக்கு முதல் ரமதானில் முடிக்கிறதா டார்கெட்டு. அந்த ரமதான் கடந்து அடுத்த ரமதான் வந்து இப்போ இந்த ரமதான் வந்துருச்சு. 40, 39 ஆயத்தை 40 ஆயத்தை வந்திருக்கோம், அவ்வளோதான். இன்ஷா அல்லா 36வது ஆயத்தில் இப்போ நிற்கிறோம். இந்த ரமதான் முடிஞ்சு அப்புறம் போகுமான்னு தெரியாது. அல்லாஹ் நம்மை உயிர்ப்போடு வைக்கிறவரை நாம் குரானோடு உயிர்ப்போடு இருப்போம் என்பதை தவிர, அதோடு நாம் வாடுவோம் என்பதை தவிர வேற எந்த இதில் வேற தட் இஸ் அனதர் என்ன இல்லை ஆப்ஜெக்டிவ்ஸ் எதுவும் கிடையாது. அது மட்டும்தான் இதனுடைய நோக்கம். அப்போ இந்த வாரம் எதை கேட்டோமோ அடுத்த வாரம் வரை பள்ளிகளுக்குள்ளே போகும்போது சில பேர் சொன்னாங்க அடுத்து ஒரு தொழுகையிலேருந்து அடுத்த தொழுகை வரையும் உட்காரணும்னு பெருமானார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளியினுடைய அப்படி உட்கார்ந்தோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அந்த துவாக்கள் நமக்கு கிடைக்கும்னு அப்படின்னு உட்கார்ந்தோம் அசருக்கு அப்புறம் சில பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் அப்படி ஒரு வளமையை யாருக்கு முடியுதோ ஒரு நாளோ ரெண்டு நாளோ வாரத்தில் ஏதாவது ஒரு நாளில் ஒரு நாள் உட்கார்ந்து அந்த டேஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய முழுமையான அந்த ஹதீஸை உள்வாங்கியவர்களாக அதனுடைய ஒளியை உள்ளெடுத்தவர்களாக நாம் ஆகுவோம் என்கிற அந்த செய்திகளோடு இந்த கேட்ட அனைத்து செய்திகளையும் மனதில் வைத்து அடுத்த வாரம் வரை இன்ஷா அல்லாஹ் இதை நாம் அமல் செய்யணும், நம்முடைய சிந்தனைக்கு வரணும், அல்லாஹினுடைய வார்த்தைகள் நாம் புரிய வேண்டும் என்று நல்ல எண்ணத்தில் இருக்கிற மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும் ஆக்கி தருவானாக. வாஹிரு தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
Audio was downloaded.